தேவன் இல்லாமல் எப்படி அவளால் அதை செய்ய முடியும்? அது உண்மையான ஒன்றாயிருக்கும், அவ்வாறு இருக்காதா? அது கர்த்தர் இல்லாமல் செய்யப்பட முடியாது. அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நான் பிரசங்கிக்க போவதில்லை, ஆனால் ஒரு விதமான கடினமான ஒரு காரியத்தை ஒரு காலம் நான் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் உங்களுக்கு தெரியும். எனவே நான் ஆயத்தப்படுவது மேலானதாகும் என்றும் நான் எண்ணியிருந்தேன். ஆனால் ஓ, அதுவோ மிக மிக லகுவானதாக இருந்தது. ஆகையால் ஜனங்கள் மத்தியில் மிக அதிகமான கேள்விகள் இல்லாமல் இருக்கலாம். அவை மிக எளிமையான லகுவான கேள்விகளாகவே உள்ளன. நல்லது, கர்த்தருடைய ஒத்தாசையினால் என்னால் முடிந்த அளவு மிக சிறந்த முறையில் அவைகளுக்கு பதிலளிக்க முயற்சிப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரி ஆர்கன் பிரைட் இங்கிரவு உள்ளே இருக்கிறார்களா? சகோதரி ரூத் நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? இங்கே உள்ளீர்கள். நான் ஓ ஆம், நான் இங்கே அந்த முகவரியை வைத்துள்ளேன். இல்லை, நான் வைத்திருக்கவில்லை. நான் அதை இங்கிருந்து எடுக்க முடியும். நான் அதை என்னுடைய குறிப்பு புத்தகத்தில் வைத்திருந்தேன். நான் என்னுடைய குறிப்பு புத்தகத்தை வீட்டிலேயே விட்டுவிட்டேன். இப்பொழுது நான் வீட்டுக்கு செல்லும் போது காவல்துறையினர் என்னை பிடித்தால், சகோதரன் பிலிமன் அவர்களே, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வர வேண்டும். நான் அதாவது என்னுடைய குறிப்பு புத்தகத்தை வீட்டிலேயே விட்டுவிட்டேன் என்றும், நான் இன்றிரவு ஒரு ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டிச் செல்ல போகிறேன் என்றும் பில்லியிடம் சொல்லுங்கள். நான் அதை என்னுடைய சட்டைப்பையில் வைத்து விட்டேன் என்று எண்ணி நான் என்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டேன். பின்னர் இந்த பிற்பகல் நான் துரிதமாக புற்களை வெட்டிக் கொண்டிருந்தேன். அதன் பின்னர் அதை விட்டுவிட்டு அவசரமாக வீட்டிற்குள் சென்று என்னுடைய உடைகளை துரிதமாக மாற்றிக்கொண்டு இங்கு விரைந்து ஓடி வர வேண்டியதாயிருந்தது. நான் கிரேக்க வேதாகம அகராதியை கொண்டு வந்துள்ளேன். ஆனால் நீங்கள் அதிலிருந்து எடுத்து பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அந்த கடிதத்தை குறித்து மோசமாக எண்ணாதீர்கள். நான் அதை பார்க்கல மோசமான ஒன்றை ஒருபோதும் பெறாமல் இருந்தால் அது ஒரு அருமையான கடிதமாயிருக்கும். அது நன்றாயிருந்தது, அது மிக மிக அருமையானதாயிருந்தது. நான் அதை படிக்க மாட்டேன் என்று உங்களிடம் கூறினேன், ஆனாலும் நான் அதை உங்களுக்கு படித்து காட்டிவிட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அதை இனிமேலும் என்னால் படிக்காமல் வைத்திருக்க முடியவில்லை. அவள் என்ன கூறினாள் என்பதை குறித்து நான் வியப்புற்றேன். அது மிக மிக அருமையானதாய் ஒரு உண்மையான பள்ளி ஆசிரியர் எழுதுவது போல எழுதப்பட்டிருந்தது. அது நன்றாயிருந்தது, நான் அதை பாராட்டுகிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களோடு சற்று வேறுபட்டுள்ள யாரோ ஒருவருடைய கடிதங்களை நான் விரும்புகிறேன். பாருங்கள், எல்லா நேரத்திலும் உங்களோடு யாருமே வேறுபாடு கொள்ளாமல் இருந்தால் அப்பொழுது நீங்கள் சலிப்படைந்து விடுவீர்கள். நீங்கள் ஆழமாய் ஆராய்ந்து புரிந்து கொள்ளும்படி நீங்கள் சற்று வேற்றுமையானவற்றையும் பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் எதையுமே கவனிக்காமல் இருந்தால் அப்பொழுது நீங்கள் ஒரு தேய்ந்த பாதையில் செல்வீர்கள். நீங்கள் அவ்வாறு செல்லும் போது அப்பொழுது நீங்கள் தொல்லைக்குள்ளாவீர்கள். நீங்கள் அந்த விதமாக தொடர்ந்து செல்லும் போது நீங்கள் யாருடனாவது வித்தியாசப்பட்டால்தான் ஒரு முறையாவது உங்களுடைய சிறைகளில் உள்ள புழுதியை தட்ட முடியும். நான் ஆப்பிரிக்காவில் இரண்டு சிங்கக்குட்டிகளை கண்டேன். அவைகள் ஏறக்குறைய அந்த விதமான சிறு குட்டிகளாக இருந்தன. புள்ளிகளை கொண்ட மிகச்சிறிய சிங்கக்குட்டி, ஒரு ஆண் குட்டி சிங்கம், ஒரு குட்டி பெண் சிங்கம். இப்பொழுது அவைகளோ பூனை குட்டிகளைப் போலவே காணப்பட்டன. அவைகள் அந்த விதமாக மிக சிறியனவாயும் அழகான குட்டிகளாயும் இருந்து அவைகள் விளையாடிக் கொண்டிருந்தன. நான் அவைகளை அமெரிக்காவுக்கு கொண்டு வர போவதா இருந்தேன். எனவே நான் அவைகளை ஒரு பறவை கூண்டில் வைத்திருந்தேன். நான் அவைகளை இங்கே கொண்டு வர போவதா இருந்தேன். ஆனால் என்னால் அவைகளுக்கு கொடிய விஷ நோயில் இருந்து பாதுகாக்கும்படி எந்த தடுப்பூசியையும் போட முடியவில்லை. அவைகளுக்கு முதலில் தடுப்பூசி போடப்படாமல் அவைகளை அமெரிக்காவிற்கு நான் கொண்டு வர அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். எனவே நான் அதற்கு தடுப்பூசி போட ஆப்பிரிக்கா முழுவதிலும் தேடியும் கண்டறிய முடியவில்லை. ஆனால் அது ஒரு சிங்கமா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும் என்று விரும்பினால் அதன் பின்புறத்தில் ஒரு குத்துவிட்டு பாருங்கள். அப்பொழுது அது சண்டையிட ஆயத்தமாகி அது ஒரு சிங்கம் என்று உங்களை அறிந்து கொள்ள செய்துவிடும். எனவே அந்த விதமான முடிவுகள் அது என் நிலையில் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள செய்யும். அந்த விதமாக நீங்கள் ஒருமுறையாவது செய்ய வேண்டும். அப்பொழுது ஒரு விதமான புழுதியை உங்களுடைய சிறைகளிலிருந்து பின்னோக்கி உதறி தள்ளிவிட அறிந்து கொள்ள நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது நாம் சிங்கத்தை போல் கோபப்படுவதில்லை. நாம் அதை, அதாவது ஜனங்கள் கேள்விகளை கேட்பதை விரும்புகிறோம். சகோதரி ரூத், அந்த விதமான கேள்விகள் எனக்கோ மிக மிக நன்மையானதாகவே உள்ளன. நான் அதை விரும்புகிறேன். பாருங்கள், அவைகளை உண்மையாக நான் பெற்றுக்கொள்ள வெறுக்கிற ஒரு விதமான மோசமானவை உண்டு. ஆனாலும் இவைகள் இதுவோ அருமையானதாக இருந்தது. இப்பொழுது நாம் சில நல்லதும் குழப்பமானதும் மற்றும் சபை சம்பந்தமான கேள்விகளையும் பெற்றுள்ளோம். அங்கே பின்னால் உள்ள ஒரு அறையில் இருந்த ஒரு பிரசங்கியார் இப்பொழுது என்னிடத்தில், எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு முன்னர் வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள இரண்டு தீர்க்கதரிசிகள் வருவார்களா அல்லது யூதர்கள் கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னரா என்று கேட்டார். இப்பொழுது அந்த விதமான கேள்விகளே உங்களை சுற்றி வளைக்கின்றன. ஆனால் இந்த விதமான இந்த எளிமையான கேள்விகளோ பரவாயில்லை. ஆனால் இப்பொழுது நாம் துவங்குவதற்கு முன்பு ஜபத்திற்காக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக.
Father, it is noted that
பிதாவே, நீர் 12 வயதாக இருந்தபோது நீர் தேவாலயத்தில் வேதபாரகரோடும் கல்விமான்களோடும் வேத வாக்கியங்களைக் கொண்டு விவாதித்துக் கொண்டிருக்கிறவராக காணப்பட்டீர். அவர்களோ ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் வயோதிகர்களாயும் வேத வாக்கியங்களை நன்கு கற்று பயிற்றுவிக்கப்பட்டவர்களாக இருந்த போதிலும் கிட்டத்தட்ட 12 வயதுடைய ஒரு சிறு பையன் வேத வாக்கியங்களை விளக்கி கூறுவதில் அப்படியே திகைப்படைய செய்வதை கண்டார்கள். நீர் உம்முடைய பிதாவுக்கு அடுத்தவர்களில் இருந்தீர். நீர் உம்முடைய தாயினிடத்தில் என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று கூறி வேத வாக்கியங்களை அவைகளினுடைய ஆவிக்குரிய பொருள்களின் மூலம் விளக்கி காட்டினீர். கர்த்தாவே, நாங்கள் எவ்வளவு பலவீனரும் நாங்கள் எவ்வளவு நலிவுற்றோருமாய் இருக்கிறோம் என்றும் நாங்கள் எப்படி தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறபடியால் நீர் பரிசுத்தாவியின் ரூபத்தில் இன்றிரவு எங்களோடு வந்து வேத வாக்கியங்களை எங்களுக்கு விளக்கி தருமாறு நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். நான் உன் பேரில் சார்ந்திருந்து காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் எப்போதாவது எந்த நேரத்திலாவது என் சொந்த சிந்தனைகளை அல்லது சொந்த வியாக்கியானத்தை அல்லது சில சுயநலமான காரியங்களை கூற முயன்றால் நான் அதை விளக்கி கூறிக்கொண்டிருக்கிற விதமே சரியானதாக இருக்கும் என்பது போன்று கூற தென்பட்டார். கர்த்தாவே, சிங்கங்கள் தானியேலை பின்தொடர்ந்து வந்தபோது அவைகளின் வாயை கட்டினது போல என்னுடைய வாயை அடைத்து போடும். நீர் இன்னமும் மாறாத தேவனாயிருக்கிறீர். நாங்கள் பரிசுத்தாவியின் பேரில் சார்ந்திருக்கையில் அவரே இந்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. அவர் அவைகளை அப்பொழுது பேசும்போது அந்த கேள்வியை கேட்பவர் அதை ஏற்றுக்கொள்ளும்படி அவைகள் மிகவும் தெளிவானதாயிருக்கும். நான் எப்பொழுதும் விசுவாசித்து வந்ததற்கு அது மாறான பதிலாயிருக்குமானால் அப்பொழுது கர்த்தாவே, நான் புதிதான ஒன்றை கர்த்தருடைய நல்ல ஒரு வழியை கண்டறிந்துள்ளதற்கு என்னுடைய இருதயமும் கூட மகிழ்வதாக. நீரோ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று கூறினீர். இப்பொழுது இந்த வேத போதனைக்கு பின் நிச்சயமாகவே அநேக சிந்தனைகள் முதலில் எழும்பும். இப்பொழுது தேவனே, இந்த எல்லா கேள்விகளுக்கும் மிக இனிமையாய் தென்படும்படியாகவும் கனிவாக கேட்கப்பட்டுள்ள இந்த கேள்விகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே கனிவாய் இனிமையாய் அவைகளுக்கு பதிலளிப்பாராக. நாங்கள் இதை தேவனுடைய மகிமைக்காக தம்முடைய சபையை நிலைநிறுத்துவதற்காக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். அநேக சமயங்களில் ஒரு சுயநல நோக்கங்களை கொண்ட எந்த காரியமும் அதனுடைய முழு சுவையையுமே பாழாக்கி விடுகிறது. இப்பொழுது இந்த வேதவாக்கியத்தின்படி கேட்கப்பட்டுள்ள கேள்விகள் இப்பொழுது நான் இன்றிரவு பேசும்போது சற்று ஊதல் சத்தமானது என் வாயிலிருந்து எழும்பினால் அதற்கு காரணம் எனக்கு ஒரு பல் இல்லை. நான் அதை உள்ளே சரியாக பொருத்திவிட்டால் என்னால் பிரசங்கிக்க முடியாது. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது நான் மெதுவாக பேசுகிறேன். நான் அதை வெளியே எடுத்துவிட்டபடியால் நான் பேசும்போது கிட்டத்தட்ட ஊதல் சத்தமே எழும்புகிறது. திருமதி பில்லிகிரகாம் அவர்கள் அவர் பேரிலான ஒரு சம்பவத்தை கூறினார்கள். அவர்கள் அவரை எப்போதும் கண்டதிலேயே மிக மோசமான கொந்தளிப்போடு இருப்பதை கண்டது அவர் முன்னால் பொருத்தி வைத்திருந்த ஒரு போலி பல்லை தொலைத்து விட்ட போதேயாம். அவர் அதை தொலைத்து விட்டாராம். சரியாக அந்த நேரத்திலே அவருக்கு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்தபடியால் அவரால் பேச முடியாமற் போயிற்றாம். அந்த பல்லின் பின்னே ஒரு உரை போன்ற மூடி பொருத்தப்பட்டிருந்ததாம். ஆனால் அது இல்லாதபடியால் அவர் பேசும்போது தன்னுடைய பல்லினூடாக ஃபியூ ஃபியூ என்ற ஊதல் சத்தத்தை எழுப்பினாராம். அதன் பின்னர் அவர் முழங்காற்படியிட்டு ஜெபித்து வியத்து போய் முடிவிலே தொலைக்காட்சி ஒளிபரப்பிற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னர் அவருடைய பாத விரல்களின் மேலுள்ள கால் சட்டையின் மடிப்பில் விழுந்திருந்ததை அவர்கள் கண்டுபிடித்துக் கொடுத்தார்கள் என்று திருமதி பில்லிகிரகாம் கூறினார். அவர் தங்கியிருந்த உணவக விடுதியில் பணிபுரியும் பையன்களில் ஒருவன் அந்த போலிப்பல்லை கண்டுபிடித்துக் கொடுத்தானாம். திருமதி கிரகாம் அவரை குறித்ததை கூறின போது, நான் அதை ஒரு சிறு காகிதத்துண்டில் எழுதி வைத்துக் கொண்டேன். நான் அதை இங்கு என்னுடைய வேதாகமத்தில் வைத்துள்ளேன் என்று நான் நினைக்கிறேன். எனவே அது ஒரு விதமான, அதாவது நாம் சற்று வயோதிகமடைந்து முதுமையினால் தளர் விரும்புவது உங்களுக்கு தெரியும். இதை இழந்துவிட வேண்டியதாக உள்ளது, அது மோசமாகி விடுகிறது. எனவே நான் அங்கே பின்னால் சகோதரன் ராபர்சன் அவர்களோடு இருந்த போது நான் பல் துளக்கிக் கொண்டிருந்த போது ஒரு நாள் காலை இந்த பல்லின் ஒரு பாகம் உடைந்து போய்விட நானும் அதை பொருத்தும்படிக்கு மருத்துவரிடம் அதை கொண்டு செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆகையால் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இப்பொழுது நாம் இந்த கேள்விகளை பார்க்க போகிறோம். என்னால் கூடுமானால் அந்த கேள்விகள் ஒவ்வொன்றினூடாகவும் நான் பார்க்க முயற்சிக்க போகிறேன். சகோதரன் டோனி அவர்களே, தேவனுடைய கிருபையினால் நான் உங்களுடைய சொப்பனத்துக்கு வியாக்கியானத்தை பெற்றுள்ளேன். அது அற்புதமானதாக இருந்தது. நான் அதை காண மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அது ஒரு நல்ல வியாக்கியானமாக உள்ளது. அதாவது நான் அதை இங்கே வெளிப்படையாக கூறக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். எனவே நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நான் அதை அந்த விதமாகவே கூறவுள்ளேன். அவர் அன்று இரவு என்னிடத்தில் கேட்டார். அதாவது அவர் ஒரு சொப்பனம் கண்டிருந்தார். எனவே நான் கட்டிடத்திற்கு சென்று அதன் பேரில் செபிக்கும் வரையில் அது என்னவாய் இருந்தது என்று என்னால் அவரிடத்தில் கூற முடியவில்லை. அதன் பின்னரே கட்டறதை எனக்கு வெளிப்படுத்தி அதன் வியாக்கியானம் என்னவாய் இருந்தது என்பதை என்னிடம் கூறினார். சகோதரன் டோனி, அது அற்புதமானதாயும் உங்களுக்கான நற்செய்தியாயும் உள்ளது. இப்பொழுது முதல் கேள்வியில், இப்பொழுது எங்கிருந்து முதலில் துவங்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவை அனைத்துமே நல்ல கேள்விகளாகவே உள்ளன. ஆனால் இப்பொழுது நாம் இதனை நீண்ட நாட்களுக்கு எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதில்லை. நாம் அவைகளினூடாக பார்த்து பதில் கூற முடியவில்லை என்றாலும் சரி, நாம் அவைகளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்து முடித்து விடலாம். மத்தேயு 25:46 கூறப்பட்டுள்ள நித்திய ஆக்கினை என்பதன் பொருள் என்ன என்பதை விளக்கி கூறவும். ஆனால் அதுவே கேள்வியாய் உள்ளது. அதன் பின்னர் இரண்டாம் கேள்வி, ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்பது கிட்டத்தட்ட அவர்கள் தேவனுடைய சிந்தையிலிருந்து தள்ளப்படுவார்கள் என்பதை போன்றே உள்ளதா? பரவாயில்லை. இப்பொழுது பரிசுத்த மத்தேயு 25வது அதிகாரத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ள உங்களுடைய முதல் கேள்வியை எடுத்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் இவைகளை ஒருபோதும் ஆய்ந்து படித்திருக்கவில்லை. அங்கே பின்னால் இருந்தபோது அவைகளை சற்று கவனித்து பார்த்தேன். நான் அவைகளை எப்படி அறிந்துள்ளேனோ அதன்படி என்னால் முடிந்த அளவு மிகச் சிறந்த முறையில் அவைகளுக்கு பதிலளிக்க முயன்றுள்ளேன். நாம் ஆய்ந்து படிக்கையில் நீங்கள் என்னோடு சேர்ந்து உங்களுடைய வேதாகமங்களை திருப்புங்கள். இப்பொழுது நான் இதை மூல கிரேக்க வேத அகராதியிலிருந்து எடுத்து படித்து காண்பிக்க விரும்பினேன். எனவே நீங்கள் அதனுடைய மூல மொழியில் எவ்வாறு உள்ளது என்பதை புரிந்து கொள்வீர்கள். நான் அதை விரும்புகிறேன். எனவே நாம் அதை மூல பாஷையான கிரேக்க மொழியிலும் மற்றதிலும் பார்ப்போம். இப்பொழுது இது ஒரு விதமாக மெதுவாக ஆய்ந்து பார்ப்பது போன்று இருக்கும். ஏனென்றால் நான் அதற்கான வேத வாக்கியங்களை எங்கெல்லாம் என்னால் கண்டறிய முடியுமோ அங்கெல்லாம் அவைகளை கண்டறிந்து அவைகளுடைய இடத்தில் அவைகளை பொருத்த வேண்டும். சரி, இப்பொழுது எவரேனும் ஒரு வேதாகம ஆய்வினை கொண்டு கண்டறிய விரும்புகின்றீர்களா? நீங்கள் விரும்பினால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நாம் 3 அல்லது 4 பேரை இங்கே பின்னால் உடையவர்களாயிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் வேதத்தின் மூலம் ஆராய்ந்து பார்க்க விரும்பினால் சரி. சகோதரன் காக்ஸ் அவர்களே, நீங்கள் இங்கு வந்து இந்த வேதாகமங்களை இடத்திலிருந்து கொண்டு செல்வீர்களா? அது உங்களுக்கு நன்மையானதாயிருக்கும். உங்களால் முடிந்தால் அங்கு ஒன்று உள்ளது, நீங்கள் அப்படியே உங்களுக்கு வேண்டுமானால் அங்குள்ள அநேக வேதாகங்களையும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள். எவருக்கேனும் ஒரு வேதம் வேண்டுமானால் உங்களுடைய கரத்தை அப்படியே உயர்த்துங்கள். அந்த பையன் அவைகளை உங்களுக்கு சரியாக கொண்டு வருவான். பாருங்கள், நாம் இவைகளை ஒருமித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்பொழுது இந்த வாசிப்பின் பேரில் முந்தின அதிகாரங்களில் எபிரேய புத்தகத்தின் முதல் 7 அதிகாரங்கள் இதை போதித்த பிறகு உண்மையாகவே இந்த பாடங்களை பதிவு செய்கிற இந்த பையன் எடுத்துக்கொண்டு, அதாவது சகோதரன் மெர்சியர் மற்றும் சகோதரன் கோட் அவைகளை வைத்திருக்கிறபடியால் இப்பொழுது அவைகளை புத்தக வடிவில் வெளியிட ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். நாம் பாதி அளவு கூட அலசி ஆராய்ந்து பார்த்திருக்கவில்லை. நாம் வெறுமன மேலோட்டமாகவே அலசி பார்த்துள்ளோம். அவர்களோ அவைகளை எழுத்து வடிவில் அமைத்து அவைகளிலிருந்து தங்க கட்டிகளை எடுத்து அந்த தங்க கட்டிகளை அப்படியே, அதாவது எபிரேய போதனையின் தங்க கட்டிகள் சிலவற்றை மெருகச்சி இருக்கிறார்கள். சகோதரன் மெர்சியர் அவர்கள் சீக்கிரத்தில் அவைகளை எழுத்து வடிவில் அச்சிட்டு எவர்களுக்கு அவைகள் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அவைகளை தருவார். இப்பொழுது இங்குள்ள இதில் அது உள்ளே கொண்டு வருகிற உங்களால், அதாவது சுவிசேஷ சபைக்குள் அதனுடன் செல்ல முடியாது. இது ஒரு சுவிசேஷ சபையாய் உள்ளது. அநேக ஜனங்களின் கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்கள் எழும்பாமல் நீங்கள் ஒரு உபதேசத்தினூடாக செல்ல முடியாது. நீங்கள் அவ்வாறுதான் செல்ல வேண்டும். இப்பொழுது நான் ஒரு போதகர் என்ற ஸ்தானத்திற்கோ தூரமானவனாய் உள்ளேன். மேலும் வேதாகமத்தை தெளிவாக பொருள் கொண்டு விளக்கும் ஒருவன் அல்ல. ஆனால் நான் எந்த காரியத்தையும் கூறுவதற்கோ அல்லது எந்த காரியத்தையும் செய்வதற்கோ கூட நான் முதலில் கேட்டறிந்து அல்லது அதற்கான என்னுடைய மிகச்சிறந்த காரியத்தை கண்டறிய முயற்சிக்காமலோ செய்ய ஒருபோதும் முயற்சித்ததே கிடையாது. கடந்த இரவு ஒரு அருமையான சகோதரனால் இது இடத்தில் கேட்கப்பட்டது. அவரோ, சகோதரன் பிரணாம், நீர் உம்மை எங்குமே சிக்க வைத்துக் கொள்ள மாட்டீர் என்று சகோதரன் ஸ்டுவர்ட் ஒருமுறை கூறினார். பாருங்கள், அதாவது அதிலிருந்து வெளியேற அல்லது அதிலிருந்து விலகிச் செல்ல நீர் எப்பொழுதுமே ஏதோ ஒரு வழி உடையவராய் இருப்பீராவே என்றார். அப்பொழுது நான், நல்லது, அதற்கு காரணம் நான் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பு நான் எப்பொழுதும் சிந்திக்க முற்படுகிறேன். புரிகிறதா? ஆகையால் ஜனங்கள் என்னிடத்தில் கேட்டால் அப்பொழுது என்னுடைய சிந்தனைகள் என்னவா இருந்தன என்பதை என்னால் அவர்களுக்கு கூற முடியும். புரிகிறதா என்று கூறினேன். ஆனால் அது நீங்கள் சரியாக சிந்தித்தால் அவ்வாறு இருக்கும். நீங்கள் எந்த காரியத்தையாவது செய்வதற்கு முன்பு தேவன் உங்களை எடுத்துக் கொள்ள வேண்டிய பக்கமாக செல்ல முயற்சிக்க வேண்டும். அப்பொழுது உண்மையாகவே சிக்கப்பட மாட்டாது. ஆகாப் எலியாவை சிக்க வைக்க முயன்ற அந்த நேரத்தை உங்களால் யூகித்து பார்க்க முடியவில்லையா? பரிசேயர்கள் இயேசுவை சிக்க வைக்க முயன்ற அந்த நேரத்தை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? பாருங்கள், அவர் உடனே பதிலை உடையவராய் இருந்தார். ஏனென்றால் அவர் செய்த ஒவ்வொரு காரியமும், அதாவது அவரது தேவ சித்தத்தின் மூலமே செய்தார். அந்த விதமாகவே அவரால் அதை செய்ய முடிந்தது. இப்பொழுது அந்த விதமாகவே நாம் இதனையும் தேவ சித்தத்தை கொண்டே செய்ய விரும்புகிறோம். இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்வியோ, நாம் இந்த கேள்வியை எடுத்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு 25:46 உள்ள நித்திய ஆக்கினை என்பது என்ன பொருள்படுகிறது என்று விளக்கவும். இப்பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது எல்லோரும் மத்தேயு 25:46 பாருங்கள். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் இப்பொழுது என்ன என்று விளக்கி கூறவும் என்பதே கேள்வியாய் உள்ளது. இப்பொழுது சதா காலம் என்ற வார்த்தை என்றென்றும் மற்றும் என்றென்றும் ஒரு குறிப்பிட்ட காலளவு என்பதிலிருந்து வருகிற வார்த்தையாய் உள்ளது. என்றென்றும் என்பதோ அதிகப்படியான காலம் என்று மட்டுமே பொருள்படுகிறது. இப்பொழுது நீங்கள் வாசிப்பீர்களேயானால், இந்த கேள்விகளை யார் எழுதினது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த கேள்விகளின் மேல் யாரென்று அவர்களுடைய பெயரை எழுதவில்லை. அது இருக்க வேண்டியதில்லை. எனக்கு அவைகள் வேண்டியதில்லை. பாருங்கள், அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் இப்பொழுது கவனியுங்கள். அதுதான் துன்மார்க்கர். இப்பொழுது அருமையான நபர் இந்த கேள்வியை கேட்டுள்ளார். அப்படியே அதனுடைய நீதி பாகத்தை படியுங்கள். நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள், துன்மார்க்கரோ நித்திய ஆக்கினையை அடைவார்கள் ஒரு குறிப்பிட்ட கால நேரம். ஆனால் நீதிமானோ நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறார். நீங்கள் நித்திய ஆக்கினையை ஒருபோதும் கண்டறிய மாட்டீர்கள். அவ்வாறு இருக்கவும் முடியாது. பாருங்கள், அவர்கள் நித்திய ஆக்கினையை பெற்றுக் கொள்வார்களானால் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், அது அவ்வாறு இருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால், கேட்கப்பட்டுள்ள கேள்வியிலேயே பதில்களும் உள்ளன. புரிகிறதா? அந்தபடி இப்பொழுது கவனியுங்கள். நான் இங்கே இதற்கு முன்பு உள்ள வசனத்தை படிக்க உள்ளேன். அப்பொழுது அவர்களும் 20:44 வசனம், அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகச் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அந்தப்படி இவர்கள் நித்திய என்னென்றுமான ஆக்கினையை அடையவும், அது துன்மார்க்கர், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். வித்தியாசம் புரிகிறதா? துன்மார்க்கர் என்றென்றுமான ஆக்கினையை அடைவார்கள், ஆனால் என்றென்றும் என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவு. இப்பொழுது இதுவும் அதே மாதிரியான கால அளவை பொறுத்ததா இருந்தால் இது இவ்வாறு எழுதப்பட்டிருந்திருக்கும். இவர்கள் குறிப்பிட்ட கால அளவு ஆக்கினையை அடைவார்கள் என்றும், மற்றவர் குறிப்பிட்ட கால அளவு நித்திய ஜீவனை உடையவராய் இருப்பார்கள் என்று இருக்கும். புரிகிறதா? இல்லை என்றால் இவர்கள் நித்திய ஆக்கினையை அடைவார்கள் என்றும், மற்றவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்றும் இருக்கும். பாருங்கள், நித்திய ஆக்கினை உண்டு என்றால் என்றென்றும் தண்டிக்கப்படுவது என்பது நித்தியமான, அதாவது அப்பொழுது அவர் நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். ஒரே ஒரு நித்திய ஜீவன் தான் உண்டு, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. துவக்கம் என்ற ஒன்று இல்லாதிருக்கு முடிவே கிடையாது. துவக்கம் என்ற ஒன்று உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? இப்பொழுது வேத வாக்கியம் தானே அந்த அருமையான நபருக்கு பதிலளித்து விட்டது. இப்பொழுது நீங்கள் அதை மூல வேதாகம கிரேக்க அகராதியில் எடுத்து பார்த்தால், இவர்கள் குறிப்பிட்ட கால ஆக்கினை அடைவார்கள், அதாவது பிரிக்கப்பட்டு குறிக்கப்பட்ட காலம் அக்கினி கடலில் ஆக்கினை அடைவார்கள் என்றே உள்ளது. இப்பொழுது அயன் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் ஒரு குறிப்பிட்ட கால ஆக்கினை என்பதாகும். கிரேக்க வேத அகராதியில் இங்கே குறிப்பிட்ட கால ஆக்கினை அல்லது ஆக்கினை காலம் என்றே உள்ளது. பாருங்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால ஆக்கினையை அடைவார்கள். அந்த வார்த்தை AINION அயன் என்று உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அயன் என்ற வார்த்தையின் பொருள் காலங்கள், ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் என்பதாகும். அதன் பின்னர் அதை ஆங்கில மொழிபெயர்ப்பில் மீண்டும் எடுத்து பார்த்தால் என்றென்றும் என்று உள்ளதோ ஒரு குறிப்பிட்ட காலம் என்பதாகும். பாருங்கள், அது கிரேக்க மொழியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் என்று பொருள் கொண்ட வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தை அயன் இல்லை, அயன். அயன் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் ஒரு குறிப்பிட்ட கால ஆக்கினை என்பதாய் உள்ளது. ஆனால் அதன் பின்னர் மற்றவர்களை பற்றி வாசிக்கும் போது, ஆனால் இவர்கள் நித்தியத்தை அடைவார்கள் என்று உள்ளது. அந்த ஒரு வித்தியாசம் தான் உள்ளது. பாருங்கள், நித்திய ஜீவன், நித்தியம் என்ற வார்த்தையிலிருந்து நித்தியம் என்பது உண்டாகிறது. நித்தியத்திற்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அது என்றென்றுமான முடிவில்லாதது. இப்பொழுது அதற்கு பதில் கூற வேண்டும். பாருங்கள், ஏனென்றால் நீங்கள் அந்த வேத வாக்கியத்தை உண்மையாகவே கூர்ந்து கவனிப்பீர்களேயானால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும், நீதிமான்களோ துன்மார்க்கர் நித்திய ஆக்கினை அடைவார்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் தண்டிக்கப்படுவர். ஒரு கால் கோடான கோடி ஆண்டுகளாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர்கள். ஆனால் நிச்சயமாகவே பாவம் என்பதற்கு ஒரு துவக்கம் இருந்தது போல பாவத்திற்கு ஒரு முடிவும் உண்டு. ஆக்கினைக்கு ஒரு துவக்கம் இருந்தது, ஆக்கினைக்கு ஒரு முடிவும் உண்டு. நரகம் பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. புரிகிறதா? சரி, இப்பொழுது நான் இங்கே மற்றொன்றை எடுத்து இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதற்கு பதில் கூற வேண்டும். அது அழகான ஒன்று, அதுவும் இதற்குள்ளாக இணைகிறது. இப்பொழுது ஆனால் இங்கே இவைகள், ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள் என்பது ஏறக்குறைய தேவனுடைய சிந்தையிலிருந்து அவர்கள் தள்ளப்படுவது போன்றதாக உள்ளதா? இல்லை, அது அவிதமாயிருக்காது. இப்பொழுது நீங்கள் இங்கே கல்யாண விருந்தினையே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இங்கே கேட்கப்பட்டிருந்ததோ ராஜ்யத்தின் புத்திரர் என்பதாகும். ராஜ்யத்தின் புத்திரர் யூதர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் புறம்பான இருளில் தள்ளப்படுகின்றனர். அவர்கள் புறம்பான இருளுக்குள்ளாக தள்ளப்பட்டு அவர்கள் அழுகையும் புலம்பலும் பற்கடிப்புமான நேரத்தினூடாக சென்று விட்டனர். அவர்கள் புறம்பான இருளுக்குள் தள்ளப்பட்டனர். ஏனென்றால் அது உங்களுக்கும் எனக்கும் மனந்திரும்ப ஒரு தவணை கொடுக்கப்படுவதற்காகவே ஆகும். ஆனால் அவர்கள் தேவனுடைய சிந்தையிலிருந்து ஒருபோதும் தள்ளப்படவில்லை. அவர் இஸ்ரவேலரை ஒருபோதும் மறப்பதில்லை. எந்த வேத வாசகருமே இஸ்ரவேலர் ராஜ்யத்தின் புத்திரர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை அறிவர். பாருங்கள், அது ராஜ்யமாய் வாக்குத்தமாய் உள்ளது. வேறு வார்த்தைகளை கூறினால், தேவன் அந்த தேசத்தோடு ஈடுபடுதல். அவர் இஸ்ரவேலரோடு ஈடுபட்ட போது அது ராஜ்யத்தின் புத்திரராம். இப்பொழுது உங்களுக்கு நினைவிருக்கும், அவர் அங்கே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு முடிவிலே வந்து ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள் என்று ஒரு இடத்தில் கூறினார். பாருங்கள், அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபும் ராஜ்யத்தில் இருப்பார்கள். அவர்கள் ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதமான ஜனங்களாக இருந்தனர். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். இப்பொழுது இங்கே உள்ள மணவாளனுக்கு எங்கிருந்து குறிப்பு வருகிறது? மணவாளன் வரும்போது அவர்கள், அதாவது ஐந்து கன்னிகைகள், ஆண்டவரை சந்திக்க புறப்பட்டு சென்றனர். ஆனால் அவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு எண்ணெயை எடுத்துக் கொண்டு போகவில்லை. மற்ற ஐந்து பேர் தங்களுடைய தீவட்டிகளோடு எண்ணெயையும் கொண்டு சென்றார்கள். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால், யூதர்களோடு புறஜாதிகளும் இருவருமே புறக்கணிக்கப்படுகின்றபடியால் அது ஒரு அழகான காட்சியாய் உள்ளது. அதை சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா நேரத்திலுமே மூன்று வகுப்பினை கொண்ட ஜனங்கள் இருந்து வருகின்றனர். யூதர், புறஜாதிகள், சம்பிரதாயமான யூதர், புறஜாதிகள் மற்றும் சபை. நீங்கள் அவைகளை குழப்பிக்கொண்டால் நீங்கள் வெளிப்பாட்டை பெறும்போது நீங்கள் நிச்சயமாகவே தொல்லைக்குள்ளாவீர்கள். ஒருமுறை திரு போகன்னான் இடத்தில் கூறியது போலாகும். அவரோ, பில்லி, வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்க முயற்சிக்கும் எவருக்கும் தீ கனவுகள் உண்டாகும், ஏன் தெரியுமா என்று கூறி தொடர்ந்து, அவர் இங்கே மணவாட்டி பூமியில் இருக்கிறாள். பருசபமானது தன்னுடைய வாயிலிருந்து நதி போன்ற வெள்ளத்தை ஊற்றி அவளோடு யுத்தம் பண்ண போயிற்று என்றார். மேலும் அப்பொழுது அதே சமயத்தில் அந்த மணவாட்டி 144,000 பேராக நின்று கொண்டிருக்கிறாள். யெகோவா சாட்சிக்காரரின் உபதேசம். சீனாய் மலையின் மேல் அதே சமயத்தில் மணவாட்டி பரலோகத்தில் இருக்கிறாள் என்றார். இல்லை இல்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். மூன்று வகுப்பினை கொண்ட ஜனங்களே இருக்கிறார்கள். பாருங்கள், அது புறக்கணிக்கப்பட்ட யூதர், உறங்கிக் கொண்டிருக்கும் கன்னியை, அந்த வெள்ளத்தை, அதாவது அது ஸ்திரீயினுடைய உத்தல், அது வலு சர்பம் தன்னுடைய வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை ஊற்றின ஸ்திரீயினுடைய சந்ததியான மற்றவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11:11. ஆகையால் உண்மையாகவே 144,000 யூதர்கள் முற்றிலும் மணவாட்டி அல்ல, அவர்கள் மீதமுள்ள யூத சபை. யெகோவா சாட்சிக்காரன் உபதேசமே அவர்களை மணவாட்டியாக பொருத்துகிறது. நீங்கள் அதை எப்படி நிரூபிக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் அது மணவாட்டி அல்ல. அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் கவனிப்பில்லையானால், அதில் அவர்கள் கற்புள்ளவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அவர்கள் அன்னகர்களாய் இருக்கிறார்கள். ஒரு அன்னகர் என்னவாய் இருந்தால், ராணியை காவல் காத்த ஆலய காவலர்களாக அந்த அன்னர்கள் இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் மனிதனால் அன்னர்களாக்கப்பட்டனர். அவர்கள், அதாவது அவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கடைபிடித்தாதிருந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளதை நீங்கள் கவனித்தீர்களா? அவர்கள் ஆலய அன்னகராய் இருந்தனர். அது தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்களில் இருந்து தேவன் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்டவரை தேர்ந்தெடுத்திருந்தார். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால், நாம் ஒரு வினாடியில் அதை புரிந்து கொள்ள முடியுமானால் அது உங்களுடைய மனதில் அதை ஒரு விதமாக தீர்த்து வைக்கும். நீங்கள் உண்மையாகவே, நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 7:16 எடுத்துக் கொள்வோம். அது என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை இப்பொழுது நாம் இங்கே கண்டறிவோம். அது ஒரு அழகான காரியமாய் உள்ளது. இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று, இப்பொழுது இது எசேக்கியேல் 9:9 இணையான சம்பவமாய் இருக்கிறது. அங்கே அவன் யூதரின் அழிவுகளை கண்டான். இங்கேயோ இவன் புறஜாதிகளின் அழிவுகளை வெளிப்படுத்தின விசேஷம் 7:16 காண்கிறான். பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது காற்றடியாதபடிக்கு, காற்று என்பது யுத்தம் மற்றும் சண்டை என்பதையே பொருட்படுத்துகிறது, பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். அது யுத்தத்தை நிறுத்தி வைத்தல். ஓ, நாம் இந்த கேள்வியின் பேரில் விவரமாக பார்க்கும்படி நமக்கு நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். அது நிகழ்ந்த போது அங்குதான் ரசல் குழப்பமடைந்துள்ளார். இது வருவதை கண்டதாக ரசல் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளார். அவர், அது கர்த்தராகிய இயேசுவின் வருகையா இருக்கும் என்றும், அது சபையின் முத்திரையிடுதலாக இருந்தது என்பதை அறியாமல் அவ்வாறு தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளார். பார்த்தீர்களா? எப்படி உலகப்போர், முதல் உலகப்போர் என்று அவர்கள் வியப்புறுகிறார்கள். அதாவது பாருங்கள், அது நவம்பர் 11 பகல் 11 மணிக்கு 11 மாதம் 11 நாள் 11 மணி வேளையில் நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு உடனடியாக சபைக்கு இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்படும் தண்ணீர் ஞானஸ்தானமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் வெளிப்படுத்தப்பட்டது. சரியாக அதற்கு பின்னரே உடனே வெளிப்படுத்தப்பட்டது. நீங்கள் அதை வெளிப்படுத்தும் விசேஷ புத்தகத்தில் எடுத்து பார்த்தால் எப்படி நாம் பிலதெல்பியா சபை காலத்திற்கும் லவோதிக்கியா சபை காலத்திற்கும் இடையே உள்ள காலத்தை ஒன்று சேர்த்து இணைத்தோம். மெத்தோடிஸ்டுகள் பிலதெல்பியா சபை காலத்தை உடையவர்களாக இருந்தனர். சகோதர சிநேகம், கடைசி சபை காலமோ லவோதிக்கியா சபை காலமாக இருந்தது. அது வெதுவெதுப்பான காலமாக இருந்தது. அவர் அங்கு திறந்த வாசலை, உனக்கு முன்பாக ஒரு வாசலை வைத்திருக்கிறேன் என்றார். திறந்த வாசல். நீங்கள் அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு சரியாக காண்பிக்கும்படிக்கு அங்கே ஒரு இடத்திற்குள்ளாக சரியாக முழு செய்தியையும் இணைக்கும். கவனியுங்கள், இங்கே பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரில் இருந்து வருகிற ஞானஸ்தானம் மற்றும் உள்ள ஒவ்வொரு காரியமும் நாம் அதற்குள்ளாக நேரடியாக ஆய்ந்து பார்க்க வேண்டும். அது முற்றிலும் ஒரு கத்தோலிக்க கோட்பாடா இருந்ததே என்று அது ஒருபோதும் ஒரு கிறிஸ்தவ உபதேசமாக இருக்கவில்லை. இல்லை ஐயா, நான் வெறுமன நாம் இன்றிரவு கிரேக்க வேதாகம அகராதியோடு கூட இங்கே அதற்குள்ளாக சென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். புரிகிறதா? ஆம் ஐயா, சரித்திரத்தினூடாகவும் கூட சென்று பார்க்க வேண்டும். வேதாகமத்தில் அந்த விதமாக எவருமே எப்போதுமே ஒருபோதும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கவில்லை. அதாவது வேதாகமத்தில் முதல் 600 ஆண்டுகளாக அவ்வாறு இல்லை. அது கத்தோலிக்கருடைய சொந்த கோட்பாடு என்பதை என்னால் இங்கே சரியாக நிரூபிக்க முடியும். அவர்கள்தான் அதை, அந்த தெளித்தலையும் ஊற்றுதலையும் துவங்கியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்து வெஸ்லியர்களின் சபைக்குள்ளாக மெத்தோடிஸ்ட் சபைக்கும், மெத்தோடிஸ்டுகள் அதை பாப்டிஸ்டுக்கும், பாப்டிஸ்ட் அதை அப்படியே கொண்டு வந்தனர். அது இன்னமும் ஒரு கள்ள உபதேசமாய் உள்ளதே. வேதத்திற்கு திரும்பி வந்து நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று வேதம் உரைத்துள்ளதை உங்களுக்கு நிரூபிக்க முடியும். அது முற்றிலும் உண்மை. அவர்கள், அதாவது அவர்கள் அவருடைய நாமத்தை ஞானஸ்தானத்தில் இருளின் காலம் வரையில், 4 காலம் சபை காலம், பெர்கமு சபை காலம் வரை பயன்படுத்துவார்கள் என்று வேதம் போதித்துள்ளது என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். அவர் இருளின் காலங்களான 1500 ஆண்டுகளில் ஒவ்வொன்றையுமே கூறியுள்ளார். அவர் உனக்கு கொஞ்சம் பெறன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்றார். அது அங்கு அந்த மற்றொரு காலத்திற்கு, கத்தோலிக்க காலத்திற்கு வந்தபோது அவர் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார், நீ என் நாமத்தை மறுதளித்து விட்டாய் என்றார். அங்குதான் காரியம். புரிகிறதா? அது அப்படியே எல்லாவற்றையும் ஒரு பெரிய அழகான காட்சியாய் ஒன்று சேர்த்து முழு வேதாகமத்திலும் இணைக்கிறது. இப்பொழுது இதை கவனியுங்கள். 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் வானத்திலிருந்து ஏறி வர கண்டேன். முத்திரை. இப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை என்றால் என்ன? இப்பொழுது 7 நாள் ஆசரிப்புக்கார சகோதராக நீங்களோ ஓய்வு நாளை கடைபிடித்தல் என்று கூறப்போகிறீர்கள். நீங்கள் அதை எனக்கு வேதத்தில் காண்பிக்க வேண்டும். அது அங்கே இல்லை. எந்த ஒரு இடத்திலும் அவ்வாறு அது கூறப்படவில்லை. அது முத்திரையாய் உள்ளது. நீங்கள் எபேசியர் 4:30 வாசிப்பீர்களேயானால் நீங்கள் உடனே ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை என்ன என்பதை கண்டறிவீர்கள். எபேசியர் 4:30 அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று கூறுகிறது. அடுத்த எழுப்புதல் வரை என்றல்ல, ஆனால் அது பெற்றுள்ள நித்திய பாதுகாப்பு. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எபேசியர் 4:30 அதை கூறவில்லையா என்று பாருங்கள். அதன் பின்னர் உங்களுடைய வேதாகம ஓரக்குறிப்பு வாசிப்புகளினூடாக உள்ள வேத வாக்கியங்களூடாக சென்று அதை கண்டறியுங்கள். இப்பொழுது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை உடையவர்களாய் இருத்தல். இப்பொழுது முதலாம் உலக போர் வரையிலும் பரிசுத்த ஆவி என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக கற்பிக்கப்படவில்லை. நாம் நம்முடைய 40 பொன்விழாவினை இல்லை, 40 வருட பெருவிழாவினை கொண்டாடி விட்டோம். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய புத்திரர் என்ற கேள்வி எண்டைக்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், சேதப்படுத்தாதே, பூமியை அழித்து போடாதே, எந்த அணுகுண்டும் வெடிக்க அனுமதிக்காது. நமது தேவனுடைய ஊழியக்காரர் முத்திரையிடப்படுகின்ற வரையில் ஒரு காரியத்தையும் முழுமையாக செய்ய வேண்டாம். இப்பொழுது நாம் பின்னோக்கி சற்று ஆராய்ந்து பார்க்க கூடுமானால் உலக போரின் வீழ்ச்சி என்ற புத்தகத்தின் 2 அந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்று பார்ப்போமேயானால், தளபதி ஆலன்பி எருசலேமின் எல்லையை பிடிக்கும் வரை சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது அவர் இங்கிலாந்தின் ராஜாவிற்கு தந்தி அனுப்பி, நான் இந்த நகரத்தின் புனிதத்துவத்தின் நிமித்தமாக நான் அதை சுட்டரித்து போட விரும்பவில்லை என்றான். மேலும் அவன், நான் என்ன செய்யலாம் என்று கேட்டான். அதற்கு அவனோ, செபி என்றான். அவர் அதன் மீது மீண்டும் விமானத்தில் பறந்து வந்தான். அவர்கள் வந்தபோது இவர்களோ, ஆலன்பி வந்து கொண்டிருக்கிறான் என்றனர். அங்கே முகமதியர்கள் இருந்தார்கள். அவனோ, அல்லாஹ் வந்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டான். எனவே அவர்கள் வெள்ளை கொடியை பறக்கவிட்டு சரணடைந்து விட்டார்கள். அப்பொழுது ஆலன்பி எருசலேமிற்கு பவனி வந்து எந்த ஒரு துப்பாக்கி சூடுமின்றி தீர்க்க தரிசனங்களின்படி அதை கைப்பற்றினார். அது உண்மை. பின்னர் அதை யூதர்களுக்கே திரும்ப கொடுத்து விட்டான். அதன் பின்னர் அவர்கள் யூதர்களை துன்புறுத்த ஒரு இட்லரை எடுப்ப அவர்களையோ அவர்கள் உலகம் முழுவதிலும் ஓடச் செய்தனர். வேதமோ அவர்களை கழுகின் சட்டைகளின் மேல் சுமந்து வருவேன் என்று அவர் கூறினார் என்று உரைத்துள்ளது. அவர்கள் திரும்பி வர துவங்கின போது லைஃப் என்ற நாளிதழ் ஒரு சில வாரங்களுக்கு முன் அவர்களை குறித்து வெளியிட்டது. அதாவது அவர்கள் லட்சக்கணக்கானவர்களை எருசலேமிற்குள் கொண்டு வந்தனர் என்றும் அவர்கள் சென்று தங்களுடைய முதியவர்களை தங்களுடைய முதியின் மேல் சுமந்து வந்தனர் என்றும் வெளியிட்டிருந்தது. அவர்கள் பேட்டி காணப்பட்டனர். நான் அதை குறித்து எல்லாவற்றையும் திரைப்படமாக வைத்துள்ளேன். அவன் கூறினான், அதாவது அங்கே தாவீதின் 4 கோடி தொங்கிக் கொண்டிருக்கிறது. உலகிலேயே மிக பழமையான கொடி 2000 ஆண்டுகளுக்கு பின் முதன்முறையாக பறந்து கொண்டிருந்தது. இயேசு அத்திமரத்திலே இளங்களை தூண்டி குளிர்விடும் போது என்றும் இந்த சந்ததி ஒடிந்து போகாது என்றும் கூறினார். இங்கே அவர்கள் அந்த முதியவர்களை கொண்டு வந்து கொண்டிருந்த போது, எதற்காக இங்கே வருகின்றீர்கள்? நீங்கள் உங்களுடைய தாய்நாட்டில் மறிப்பதற்காகவா திரும்பி வந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கப்பட்டனர். அப்பொழுது அவர்களோ, இல்லை, நாங்கள் மேசியாவை காண வந்திருக்கிறோம் என்றனர். சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் வாசல் அருகே இருக்கிறோம். அப்பாலே அங்கு அந்த ஊழியக்காரர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்குள்ள இந்த யூத கூட்டமோ அவர்களால் கூடுமானால் உங்களுடைய போலி பல்லை கூட உங்களிடத்திலிருந்து எடுத்து ஏமாற்றி விடுவார்கள். எனவே இந்த யூதர்களை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் நியாயப்பிரமாணங்களையும் மற்றவர்களை கடைபிடித்துக் கொண்டு அங்குள்ளவர்கள் ஒரு மேசியா இருந்தார் என்பதை கூட ஒருபோதும் அறியாதிருக்கிறார்கள். ஸ்காட்லோம் என்ற இடத்திலே சகோதரன் பெட்ரூஸ் அவர்களுக்கு 1,000,000 புதிய ஏற்பாடுகளை அனுப்பி வைத்தார். அவர்களோ அவர்களை பெற்றுக் கொண்டு அவர்களை வாசித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள், நல்லது, இது மேசியாவா இருந்தால் அவர் ஒரு தீர்க்கதரிசியின் அடையாளத்தை செய்ய நாங்கள் காணட்டும், அப்பொழுது நாங்கள் அவரை விசுவாசிப்போம் என்று கூறினர். என்னுடைய ஊழியத்திற்கான என்ன ஒரு அமைப்பு! எருசலேமில் உள்ள வாசல்களில் உள்ளே நுழைய எனக்கோ இன்னும் 2 மணி நேரம் இருந்த போது அதற்குள்ளாக செல்ல, அப்பொழுது நான் எகிப்தில் உள்ள கெய்ரோவில் இருந்தேன். அப்பொழுது நான் அங்கு நெடுக நடந்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவரோ, இப்பொழுது போகாதே என்றார். அப்பொழுது நான், அது என்னுடைய வெறுமன கற்பனையா இருக்கலாம், என்னுடைய பயணச்சீட்டு கட்டணம் செலுத்தி வாங்கப்பட்டு விட்டது, நானோ என்னுடைய பாதையில் இருக்கிறேன், அங்கிருந்தும் ஒரு மனிதன் என்னை சந்திக்க வருகிறார், முழு கூட்டமும் பள்ளிகள் முதலியன ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டனவே என்று எண்ணினேன். நான் சற்று தூரம் நடந்து சென்றேன். அப்பொழுது ஆவியானவரோ, போகாதே, நீ போக வேண்டாம் என்றார். அப்பொழுது நான் பயணச்சீட்டு முகவரிடம் திரும்பி சென்று, நான் இந்த பயணச்சீட்டை ரத்து செய்கிறேன், நான் கிரீஸில் உள்ள ஏதென்ஸுக்கும் மார்ஸ் மேடைக்கும் செல்ல வேண்டும் என்று கூறினேன். அதற்கு அவரோ, பரவாயில்லை ஐயா, உங்களுடைய பயணச்சீட்டு எருசலேமிற்கான அழைப்பாய் உள்ளது என்றார். அப்பொழுது நானோ, நான் எருசலேமுக்கு போவதற்கு பதிலாக ஏதென்ஸுக்கு போக விரும்புகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் காத்துக் கொண்டிருக்கிறார், அந்த வேலையானது இன்னும் வரவில்லை, இது சரியான வேலையல்ல. கவனியுங்கள், நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமளவும், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமளவும், பூமியையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சட்டமிட்டு கூப்பிட்டான். அது பரிசுத்த ஆவியின் முத்திரை என்பதை எவருமே அறிவர். கவனியுங்கள், முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டு இப்பொழுது அவர்கள் யூதர்களா இல்லையா, இதை கவனியுங்கள், இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். அவர்களில் ஒரு புறஜாதியானும் இல்லை. அது கடைசி காலம். கவனியுங்கள், யூதா கோத்திரம் 12,000, ரூபன் கோத்திரம் 12,000, தொடர்ந்து கீழே காத் 12,000, நத்தரி அதனை தொடர்ந்து கீழே ஆசீர், செபுலோன் மற்றும் இந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுமே 12 ஐ 12 பெருக்கினால் எவ்வளவு? 144,000. அங்கே 144,000 யூதர்கள் இருந்தார்களே, புறஜாதிகள் அல்ல, யூதர்கள். அதற்கு மனவாட்டியோடு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆகையால் யெகோவா சாட்சிக்காரர் தங்களுடைய உபதேசத்தில் தவறாயிருக்கிறார்கள். அவர்கள் யூதர்கள், புறஜாதிகள் அல்ல என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள். புறஜாதிகள் ஒருபோதும் ஒரு ஊழியக்காரராக கருதப்படவே இல்லை. நாம் குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறோம், ஊழியக்காரர்கள் அல்ல. இப்பொழுது அதனுடைய மற்ற பாகத்தை வாசித்து பாருங்கள். தர்பூசணி பழத்தை சாப்பிடும் மனிதனை போல அவர், அது நன்றாயுள்ளது, ஆனால் நாம் அதை இன்னும் அதிகமாக புசிப்போம் என்பது போன்றேயாகும். சரி, தேவன் அதை குறித்து இங்கே ஏராளமானவற்றை வைத்திருக்கிறார். இப்பொழுது அப்படியே கவனியுங்கள். இப்பொழுது நாம் 8வது வசனத்தில் இருக்கிறோம். செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பாருங்கள், யோவான் ஒரு யூதனா இருக்கிறபடியால் அவர்கள் ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டுகொண்டான். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் கண்டான். ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் 12,000 பேர். 12 ஐ 12 பெருக்கினால் 144,000 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சபையல்ல, யூதர்கள். வேதமோ அவர்கள் ஒவ்வொரு கோத்திரமாய் பெயரிடப்பட்ட இஸ்ரவேல் புத்திரராய் இருந்தனர் என்று இங்கு உரைத்துள்ளது. இப்பொழுது 9வது வசனத்தை கவனியுங்கள். இவைகளுக்கு பின்பு, இப்பொழுது இங்கே மனவாட்டி வருகிறாள், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ ஒருவனும் என்ன கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் அங்குதான் உங்களுடைய ஆலய அன்னகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 144,000 பேர்களாய் இருக்கிறார்கள். ஒரு சிறு இடம், அவர்கள் மணவாட்டியோடு இருந்து ஒரு ஆலயத்தை காவல் புரிய போகிறார்கள். அவள் மணவாட்டியினுடைய மெய்க்காவலர். அந்த 144,000 பேர் மணவாட்டிக்கு மெய்க்காவலராக உள்ளனர். ஆலய அன்னகர், கவனியுங்கள். உண்மையாகவே நீங்கள் இங்கே 14th அதிகாரத்துக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை நான் அறிவேன். அது ஏன்? அவர்கள் மணவாட்டியோடு இருக்கிறார்கள். அவர்கள் எங்கெல்லாம் என்று உரைக்கிறது. முற்றிலுமாக ராணி எங்கெல்லாம் சென்றாலோ அங்கெல்லாம் அவளோடு அன்னையர்கள் பயணித்தனர். உண்மையாகவே. ஆனால் அவர்கள் எங்கே இருந்தனர்? அவர்கள் மெய்க்காவலர்களே இல்லாமல் வேறொன்றுமாய் இருக்கவில்லை. அவிதமாகத்தான் சரியாக இருக்க வேண்டும் என்று வேதம் பறைசாற்றுகிறது. கவனியுங்கள், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் அங்குதான் உங்களுடைய புறஜாதி மணவாட்டி வருகிறாள். சரி, ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள், அங்கே அவர்களுடைய இரட்சகர் இருக்கிறார். ஆட்டுக்குட்டி, நியாயப்பிரமாணம் அல்ல, ஆட்டுக்குட்டி, கிருபை. வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். கவனியுங்கள், இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த வெள்ளை அங்கிகள் பரிசுத்தவான்களுடைய நீதிகள் அல்லவா என்று பார்ப்போம். அவர்கள் மகாசத்தமிட்டு அது ஒரு பெந்தேகோஸ்தை எடுப்பதாக இருக்கவில்லை என்றால் நான் அந்த ஒன்றை ஒருபோதும் கேட்டதே இல்லை. ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக மோங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அது ஒரு பெரிய சிறப்பு கூட்ட நேரம் போன்று தென்படுகிறது. அது அவ்வாறு இல்லையா? அவ்வாறே இருக்க போகிறது. அது யார்? 144,000 பேர்களா? கிடையாது. ஒருவனும் எண்ணக்கூடாதுமான இந்த திரளான கூட்டமாகிய ஜனங்கள், சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்தவர்கள். என்னுடைய அருமையான நண்பனே, உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? இப்பொழுது கவனியுங்கள், அதை அப்படியே படியுங்கள். இப்பொழுது அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார். மூப்பர் யோவானிடத்தில் அது 144,000 பேரை அடையாளம் கண்டுகொண்ட ஒரு யூதனிடத்தில் கூறினான். அவன், இப்பொழுது நீர் அவர்களை அறிந்திருக்கிறீர், அவர்கள் எல்லோரும் யூதர்கள், ஆனால் இவர்கள் யார், இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். மூப்பன் என்ன கூறினான் என்று பார்த்தீர்களா? மூப்பர்களில் ஒருவன் பதிலளித்தான். அது சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த மூப்பர்கள். எனக்கு வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள்? இப்பொழுது யூதர்களையும் அவர்களுடைய உடன்படிக்கை முதலியவற்றை பற்றி நாம் யாவரும் அறிவோம். ஆனால் இவர்கள் எப்பொழுது வந்தார்கள் என்று பதில் கூறுவாயாக என்றான். இப்பொழுது கவனியுங்கள், அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். எனக்கு தெரியாது யோவான், அது எனக்கு புரிந்து கொள்ள முடியாதா இருந்தது, எனக்கு தெரியவில்லை என்றான். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், சோதனைகளினூடாகவும் இந்த அநேக அபாயங்களினூடாகவும் வலைகளினூடாகவும் கன்னிகளினூடாகவும் நான் ஏற்கனவே வந்துள்ளேன்.
These come up out of great tribulations and have washed their robe in the church. That sounds right?
பார்த்தீர்களா? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை சபையிலா, அது சரியாக தன்படுகிறதா, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் என்னுடைய வீட்டில் என்னை சேவிக்கிறது யார்? என்னுடைய மனைவி. சரியா? அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். அதாவது என்னுடைய வீட்டில், என்னுடைய பொருளாதாரத்தில் என்னோடு தரித்திருக்கிறது என்னுடைய மனைவியே. அவளே என்னோடு தங்கியிருந்து என்னுடைய துணிகளை துவைத்து எனக்காக காரியங்களை தொடர்ந்து ஆயத்தப்படுத்துகிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். ஓ என்னே, கவனியுங்கள், இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை. அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சில ஆகாரங்களை தவிர்த்து விட்டது போல காணப்படுகின்றனர். இனி தாகமடைவதில்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அங்குதான் அவள் இருக்கிறாள். அங்குதான் உங்களுடைய மணவாட்டி இருக்கிறாள். அங்கே உங்களுடைய 144,000 பேர் உள்ளனர். அங்குதான் உங்களுடைய ஊழியக்காரர்கள் இருக்கின்றனர். ஆகையால் ராஜ்யத்தின் புத்திரர் இங்கே அருமையான நபர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அது ஒரு இந்த குறிப்பிடத்தக்க கேள்வியை கேட்டுள்ளார். நான் இதை இங்கேயே எங்கோ பின்னால் விட்டுவிட்டு இருந்திருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் அவர்கள் புறம்பே தள்ளப்படுவார்கள் என்பது அவர்கள் தேவனுடைய சிந்தையிலிருந்து தள்ளப்படுவார்கள் என்று பொருள்படுகிறதில்லை. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆவிக்குரிய பலன்களில் இருந்து புறம்பே தள்ளப்படுகின்றனர். பாருங்கள், வெறுமன கொஞ்சம் காலத்துக்காகவே ஆகும். ஆகையால் தீர்க்கதரிசி இஸ்ரவேலர் இந்நாளில் திரும்பி வருவதை கண்டபோது அவன், ஓய்வு நாள் ஆசரிப்பு எடுக்கப்பட்டு விட்டால் இஸ்ரவேலர் இருப்பார்களா? அவர்கள் ஓய்வு நாளிலும் மற்ற எந்த நாளை போல வியாபாரம் செய்து இந்த எல்லா காரியங்களையும் செய்கிறார்களே என்று கேட்டான். மேலும் அவன், இஸ்ரவேல் முழுவதுமாக மறக்கப்பட்டு போகுமா என்று கேட்டான். அதற்கு அவரோ, வானம் எவ்வளவு உயரமாய் உள்ளது, பூமி எவ்வளவு ஆழமாய் உள்ளது, அதை உனக்கு முன்பாக இருக்கிற அந்த கோலினால் அளந்து பார் என்றார். அப்பொழுது அவனோ, என்னால் அளக்க முடியாது என்றான். அப்பொழுது அவரும், என்னாலும் இஸ்ரவேலை ஒருபோதும் மறக்க முடியாது என்றார். நிச்சயமாகவே முடியாது, இஸ்ரவேல் ஒருபோதும் மறக்கப்பட்டு போவதில்லை. ஆகையால் நீங்கள் பாருங்கள், என்றென்றும் என்பதும் நித்தியம் என்பதும் இரண்டு வித்தியாசமான காரியமாய் உள்ளன. இஸ்ரவேலர் புறம்பே தள்ளப்பட்டனர், ஆனால் தேவனுடைய சிந்தையில் இருந்து அல்ல. பவுல் அதை இங்கு பேசுகிறான், எனக்கு ஆராய்ந்து பார்க்க நேரம் இருந்தால் ஆகையால் நான் துரிதமாக வேதவாக்கிய தண்டைக்கு சென்று என்னால் அவைகளை உங்களுக்கு குறிப்பிட்டு கூற முடியும். பாருங்கள், அது என் சிந்தையில் வருகிறது. பவுல் அங்கே அதை குறித்து பேசுகிறான். புறஜாதிகளாகிய நாம் நடந்து கொண்ட விதம் மற்றும் நாம் என்ன செய்துள்ளோம் என்பதை குறித்தும் கவனமாக இருக்கும்படி கூறினார். புரிகிறதா? காரணம், தேவன் முதல் கிளையை தப்பவிடாதிருக்க பாருங்கள், நாமோ உள்ளே ஒட்டமைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேலர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக குருடாக்கப்பட்டிருந்தனர் என்று அவர் கூறினார். வெறுமன ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காகவே இஸ்ரவேலர் குருடாக்கப்பட்டிருந்தனர், அது உண்மை. ஆனால் அந்த திரை அவர்களுடைய கண்களில் இருந்து எடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கடைசி புறஜாதி நபர் பிறக்கும் போது அது எடுக்கப்படுகிறது. அதன் பின்னர் அவர்களுடைய திரை இஸ்ரவேலருடைய கண்களில் இருந்து எடுக்கப்படுகிறது. அப்பொழுது அவர்களோ, இவரே நாம் காணும்படி எதிர்பார்த்திருந்த மேசியா என்று கூறுவார்கள், அது உண்மை. ஆனால் புறஜாதியாரின் வாசலோ அடைக்கப்படும், பேழை அடைக்கப்பட்டது போல. அந்த நேரத்தில் புறஜாதிகளுக்கு எந்த கிருபையுமே விடப்பட்டிருக்காது. இப்பொழுது நான் ஒரு கேள்வியின் பேரில் அதிகப்படியான முழு நேரத்தையுமே எடுத்துக் கொள்கிறேன். யாரோ ஒருவர், இப்பொழுது நீதியுடைய கேள்விக்கு பதில் கூறவில்லை என்று கூறுகிறார். நல்லது, நாம் அதற்குரிய பதிலை பெற முடியுமா என்று துரிதமாக பார்ப்போம். சரி, இங்கே உள்ளது நீளமான ஒரு கேள்வி. ஸ்திரீகள் கேட்டுள்ளதோ அல்லது புருஷர் கேட்டதோ அல்லது அது யாராயிருந்தாலும் இதை குறித்து கேட்டுள்ள ஒவ்வொரு காரியமும் சரியே. கர்த்தராகிய இயேசு முழு உலகத்திற்காகவும், அதாவது உலகில் உள்ள ஒவ்வொரு நபருக்காகவும் மரிக்கவில்லை என்பது உண்மையல்லதானே? ஆனால் சரியாக கூறினார். இப்பொழுது நான் அதை விளக்கிக் கூறவுள்ளேன். ஆனால் அவள், அவன் அல்லது அவள், அது யாராயிருந்தாலும் ஒரு ஸ்திரீனுடைய கையெழுத்து போல் காணப்படுகிறது. ஆனால் சரியாக கூறினால், இதை சரியாக கூறினால், உலகின் ஒவ்வொரு பாகங்களில் உள்ள இவர்களுக்காக பிதாவானவர் அவருக்கு கொடுத்தவர்களுக்காகவே மரித்தார் என்பது உண்மையா? இவர்களை உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நித்திய ஜீவனுக்கு என்று நியமித்து அவர்களை தம்முடைய சொந்த தயவுள்ள சித்தத்தின்படி தெரிந்து கொண்டாரா? முற்றிலுமாக அதுவே உண்மை. அது முற்றிலும் உண்மை. இயேசு மரித்தது இல்லை, அவர் ஒரு நோக்கமுடையவராயிருக்கிறார். நாம் அதை பார்ப்போமாக. நான் நினைக்கிறேன் இதன் பேரில் வருகிற ஒரு கேள்வியை அவர்கள் வாசித்தார்கள் என்று நான்
நினைக்கிறேன்.
வேதம் சந்தேகத்திற்கிடம் என்று இவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று நமக்கு சொல்கிறது. ஆகையால் அது முற்றிலும் உண்மை. ஆக்கிரைக்குட்படும்படிக்கு தேவனால் முன்னே குறிக்கப்பட்ட ஜனங்கள் உண்டு என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அது எப்பொழுதுமே உங்களுடைய சிந்தையில் இல்லாமல் போகாதபடிக்கு நீங்கள் அதை வாசித்து பார்க்க விரும்புகிறீர்களா? சரி, நாம் இப்பொழுது யூதாவின் புத்தகத்திற்கு திருப்புவோம். யூதா இங்கே பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அடைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. அவன் அதை யாருக்கென்று குறிப்பிட்டு எழுதுகிறான் என்று பார்த்தீர்களா? பாவிகளுக்கு அல்ல, சுவிசேஷ ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பிட்டு எழுதுகிறார். பாருங்கள், அவர்கள் ஏற்கனவே ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுள். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தமானவர்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காமவிகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, எப்படி சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள் ஆவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. பூர்வத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் சிங்காசனத்தில் பெற்றிருந்து, நான் இந்த மனிதனை ரட்சிப்பேன், நான் இந்த மனிதனை இழந்து விடுவேன் என்று கூறினதல்ல. இது அதுவாயிருக்கவில்லையே. தேவன் மரித்தார். இயேசு மரித்த போது பாவ நிவர்த்தியானது ஒவ்வொரு நபருக்காகவும் முழு பூமியையுமே மூடினது. ஆனால் தேவன் முன்னறிவினால், அதாவது எவரும் கட்டுப்போக வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கவில்லை, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றே அவர் விரும்பினார். அதுவே அவருடைய நித்திய நோக்கமாக இருந்தது. ஆனால் அவர் தேவனாயிருப்பாரானால் யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் அதை அறிந்திருக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் முடிவற்ற தேவனாயிருக்கவில்லை. எனவே வேதம் அதையே போதிக்கிறது. அதாவது நாம் முடிந்தால் நாம் ரோமர் 8 அதிகாரத்தை இங்கே திருப்பி பார்க்கும்படி நேரம் இருந்து நீங்கள் அதை வாசித்து பார்க்க முடிந்தால் நலமாயிருக்கும். ரோமர் 9 அதிகாரம் வேதாகமத்தில் இன்னும் மற்ற இடங்களிலும் உள்ளன. எபேசியர் 1வது அதிகாரம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் உறுதியாய் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தேவன் நிபந்தனையற்ற உடன்படிக்கையை அளித்தார். அவர் முன்னறிந்து கொண்டவர்களுக்காக மறிக்கும்படி இயேசுவை அனுப்பினார். புரிகிறதா? எனவே அவள் ரட்சிக்கப்படுவாளா அல்லது இல்லையா என்பதை தேவன் அறிந்திருக்கவில்லை என்று நீங்கள் கூறுவது போன்று கூறுவதல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அல்லது உலக தோற்றத்துக்கு முன்னே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அல்லது ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். இல்லை என்றால் அவர் தேவனாயிருக்கவில்லையே. முடிவற்ற என்ற வார்த்தையின் பொருள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? பாருங்கள், முடிவற்ற என்ற வார்த்தையின் பொருள் என்ன என்பதை அகராதியில் பார்த்து கண்டறிந்து கொள்ளுங்கள். ஏன் அவர் பூமியின் மீது இருக்க போகும் ஒவ்வொரு உண்மையையும், ஒவ்வொரு ஈயையும், ஒவ்வொரு கொசுவையும், ஒவ்வொரு கிருமியையும் அறிந்திருந்தார். அவைகள் பிறந்து உலகில் வாழ்வதற்கு முன்னமே அவர் அறிந்திருந்தார். இல்லை என்றால் அவர் தேவனாயிருக்கவில்லை. நிச்சயமாகவே அவர் அதை அறிந்திருந்தார். சரி, அப்பொழுது அங்கே தேவனால் நான் உன்னை எடுத்து நரகத்துக்கு அனுப்புவேன், நான் உன்னை எடுத்து பரலோகத்திற்கு அனுப்புவேன் என்று கூற முடியாது. தேவர் நீங்கள் இருவருமே பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பினார். ஆகையால் அவர் முன்னறிவினால் ஒருவர் நேர்மையற்ற நபராய் இருப்பார் என்றும், மற்றொருவர் ஒரு பண்புள்ள மனிதனாய் ஒரு கிறிஸ்தவராய் இருப்பார் என்றும் அறிந்திருந்தார். புரிகிறதா? ஆகையால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் முன்னறிந்திருந்த மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் இயேசுவை அனுப்ப வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கு இது புரிகிறதா?
Scriptures doubtly tell us that these are they who will not be saved. Therefore,
இப்பொழுது இங்கே பாருங்கள், இவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று வேத வாக்கியங்களோ நமக்கு சந்தேகத்திற்கிடமின்றி கூறுகின்றனர். ஆகையால் பாவ நிவர்த்தியானது ஆதாமினுடைய இனம் முழுவதுமே பாதுகாப்பிற்காக மறைப்பதற்கானதாக இருந்ததனால் சிலர் தங்களுடைய வாக்குதத்தை அல்லது ஒதுக்கீடுகளை பெற்றுக் கொள்ளாத காரணத்தால் அவர்கள் இழக்கப்பட்டு விட்டனரா அல்லது அதாவது நித்திய திட்டங்கள் மற்றும் சர்வ வல்லமையுள்ள தேவனின் நோக்கங்களை காட்டிலும் வலிமையான ஆற்றலான ஒன்றாயிருக்குமா? அது இப்பொழுது இந்த நபர் இந்த 2 கேள்வியின் பேரில் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். மனிதனுடைய சுயாதீன சித்தம், நித்திய திட்டங்கள் மற்றும் சர்வ வல்ல தேவனின் நோக்கங்களை காட்டிலும் வலிமையான ஒரு ஆற்றலாயிருக்குமா? இல்லை என் சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாக இல்லை. எதுவுமே அதை பார்க்கிலும் வல்லமையானது கிடையாது. மனிதனுடைய சித்தத்தை நித்திய தேவனின் நியாயத்திற்கு நோக்கத்தோடு ஒருபோதும் ஒப்பிடவே முடியாது. பாருங்கள், அது அவ்வாறு இருக்க முடியாது. இப்பொழுது உங்களுடைய முதல் கேள்வி சரியானதா இருந்தது நண்பனே. உங்களுடைய 2 கேள்வி சரியானதா இருக்க முடியாது. காரணம் பாருங்கள், இங்கே எழுதப்பட்டுள்ள விதத்திலேயே பாருங்கள் பாருங்கள், மனிதனுடைய சுயாதீன சித்தமானது நித்திய திட்டங்களையும் சர்வ வல்லமை உள்ள தேவனின் நோக்கத்தையும் காட்டிலும் வலிமையான ஒரு ஆற்றலா இருக்காதா? ஏன், நிச்சயமாக இல்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனின் நோக்கத்தை காட்டிலும் மனிதனின் சித்தமானது எப்படி ஒரு வலிமையான ஆற்றலா இருக்க முடியும்? மனிதன் தன்னுடைய மாம்ச சம்பந்தமான நிலையில் அவன் விரும்புகிறதை செய்யும் சித்தமானது நித்தியமான பரிபூர்ண தேவனை காட்டிலும் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததா இருக்குமா? நிச்சயமாக இருக்காதே. அது அவ்வாறு இருக்க முடியாது. பாருங்கள், நித்திய தேவன் அவருடைய நோக்கம் பரிபூர்ணமாக இருக்கும் போது இங்குள்ள ஒரு மாம்ச பிரகாரமான மனிதனை எப்படி உங்களால் கூற முடியும்? அவன் எவ்வளவு வல்லமையா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவருடைய நோக்கங்களை இதனோடு நித்திய சர்வல்லமையுள்ள தேவனுடைய நோக்கங்களோடு ஒருபோதும் ஒப்பிடலாகாது. ஆம் ஆம், சரி சகோதரியே, அது உண்மை. ஓ பரவாயில்லை, அப்படியானால் நான் அதை தவறாக வாசித்திருக்கிறேன். பாருங்கள், சரி. ஆம் சகோதரியே, அப்படியானால் நீங்கள் கூறினது முற்றிலும் சரியே. அதுவே உங்களுடைய கேள்வியா இருந்தது என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. சரி, ஆனால் பாருங்கள், நான் இதை எங்கே பெற்றுக் கொண்டேன் பாருங்கள். இப்பொழுது நான் பார்க்கட்டும். அதாவது ஆதாமினுடைய இனம் முழுவதும் பாதுகாப்பாய் மூடப்பட்டிருக்க சிலர் தங்களுடைய ஒதுக்கீட்டை பெறாததால் இடக்கப்பட்டிருப்பது நித்திய திட்டங்கள் மற்றும் சர்வ வல்லமை உள்ள தேவனின் நோக்கத்தை காட்டிலும் மனிதனுடைய சுயாதீன சித்தம் ஒரு வலிமையான ஆற்றல் வாய்ந்ததாயிருக்குமா? பாருங்கள், அங்கே நான் உங்களுடைய கருத்தை தவறாக புரிந்து கொண்டு விட்டேன். ஆம், சர்வ வல்லமை உள்ள தேவனின் நித்திய நோக்கம் நல்லது, அதுவே இதற்கு தீர்வாகிறது. எல்லோருமே அதை புரிந்து கொள்ளுகின்றீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனின் நித்திய நோக்கமோ நிச்சயமாகவே மனிதன் செய்ய முடிந்த எல்லாவற்றுக்கும் மேலானதாயிருக்கும். இப்பொழுது மத்தேயு 28 19 வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தண்ணீர் ஞானஸ்தானத்தின் பேரிலான பொருள் எனக்கு புரியவில்லை. இது என்ன பொருட்படுத்துகிறது? நல்லது, இப்பொழுது இதற்கோ எனக்கு 1 நிமிடத்திற்கு மேல் ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் விரும்பினால் நாம் அதை பார்க்கும்படி யாராவது என்னோடு மத்தேயு 28:19 வசனத்துக்கு திருப்புங்கள், நாம் பார்ப்போம். அந்த நபர், இப்பொழுது நீங்கள் தரித்திருப்பீர்களேயானால் இது உங்களை பலமுள்ளதாக்கும். இது நன்மையானது. நீங்கள் பாருங்கள், இது சுவிசேஷம் அல்ல. ஆனால் இதுபோ இப்பொழுது வேதாகமத்தில் ஒரு முரண்பாடு உண்டு என்று இங்கே இதை கூற ஜனங்கள் முயற்சிக்கிறார்கள். இப்போது நான் மத்தேயு 28:19 யாராவது திருப்பி எடுக்க விரும்புகிறேன். இல்லை என்றால் இல்லை, நான் யாராவது மத்தேயு 28:19 எடுக்க விரும்புகிறேன். யாராவது அப்போஸ்தலர் 2:38 திருப்ப விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் வேதாகமத்தை அங்கே வைத்துள்ளீர்களா? நான் இப்பொழுது உங்களுக்காக நீங்களே வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் வேதத்தில் ஒரு கண்டிப்பான முரண்பாட்டை உங்களுக்கு காண்பிப்பேன். என்னவென்றால், வேதம், அதாவது ஜனங்கள், வேதம் தாமே முரண்படுகிறது இல்லை என்று கூறுகிறபடியால் நீங்கள் இதை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது வேதாகம ஆசிரியர்களை மகிழ்ச்சியற்றதாக்குகிறது, ஆனால் இதுவோ எளிமையானதாய் உள்ளது. இப்பொழுது நான் மத்தேயு 28:19 வாசிக்கவில்லை, நான் படிப்பதை நீங்கள் கவனியுங்கள். உங்களில் சிலர் அப்போஸ்தலர் 2:38 எடுத்து ஆயத்தமாக வைத்திருங்கள். நான் 18 வசனத்திலிருந்து துவங்கி படிப்பேன். இது மத்தேயுவின் முடிவான அதிகாரமாய் உள்ளது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவின் அதிகாரம் இங்கே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததானால் அப்பொழுது தேவன் அதிகாரமற்றவராயிருந்தார் அல்லவா? அல்லது அவர் வெறுமனே ஒரு கதையை கூறினாரா? அவர் கேலி செய்து கொண்டிருந்தாரா? அவர் அதை கருத்தாய் கூறினார், அவர் அதை பொருள்பட கூறினார் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமே. ஆனால் அப்பொழுது தேவனுடைய அதிகாரம் எங்கே? அவர் தேவனாயிருந்தாரே, அது சரியானதாக உள்ளது. அங்கே அதற்கு ஒரே ஒரு காரியம் மாத்திரமே உண்டு, அதுவே அங்கிருந்து எல்லாமாயிருந்தது. பாருங்கள், அவர் தேவனாயிருந்தார். இல்லை என்றால் அங்கு வேற ஏதோ அதிகாரத்தை கொண்ட வேறு யாராவது இருக்க வேண்டும், அல்லது வேறு அதிகாரமே இல்லாதிருக்க வேண்டும். புரிகிறதா? ஆகையால் உங்களால் அதை குழப்ப முடியாது. நாம் இங்கே இந்த காரியத்தின் பேரில் உள்ளதை சரியாக புரிந்து கொள்வோம். சரி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்பொழுது யாராவது ஒருவர் அப்போஸ்தலர் 2:38 வாசியுங்கள். அப்படியே ஒரு நிமிடம் பொறுத்திருங்கள். அப்போஸ்தலர் 2:38 வசனம். இப்பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். அப்படியே பொறுமையாயிருங்கள். நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது இயேசு அவர்களிடம், இப்பொழுது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று மத்தேயு 28:19 கூறின 10 நாட்களுக்கு பின்னர் இது கூறப்பட்டது. இப்பொழுது பேதுரு 10 நாட்கள் கடித்து அவர்கள் மற்றொரு பிரசங்கத்தை ஒருபோதும் பிரசங்கிக்கவே இல்லை. அவர்கள் எருசலேமின் மேலறைக்கு சென்று அங்கே 10 நாட்களாக பரிசுத்த ஆவியானவர் வருவதற்காக காத்திருந்தனர். எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? இந்த இடத்தில் இங்கே பேதுரு இருக்கிறார். பேதுரு ராஜ்யத்தின் திறவுகோல்களை உடையவனாயிருக்கிறார். சரி, அவன் என்ன செய்கிறான் என்று நாம் பார்ப்போம். மத்தே இல்லை, நான் அப்போஸ்தலர் 2 பொருட்படுத்திக் கூறுகிறேன். நாம் 36 எடுத்துக் கொள்வோம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அடைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததில் வியப்பொன்றுமில்லையே. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்பொழுது ஒரு முரண்பாடு உண்டு. மத்தேயு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று கூறினான். பேதுருவோ அப்போஸ்தலர் 2:38 வசனத்தில், 10 நாட்கள் கழித்து நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினான். அதன் பின்னர் அதற்கு அடுத்த முறை மனம் திரும்புதலை பற்றி கூறப்பட்ட போது, இல்லை, வேதத்தில் ஞானஸ்தானத்தை பற்றி கூறப்பட்ட போது, அது அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் பிலிப்பு சமாரியர்களுக்கு சென்று பிரசங்கித்தான். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டனர். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அதற்கு அடுத்த முறை அப்போஸ்தலர் 10:49 புறஜாதிகள் அதை பெற்றுக் கொண்டதை பற்றி கூறப்பட்டது. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் கேட்கும் போது, அப்பொழுது பேதுரு, ஆரம்பத்திலே நாம் பெற்றுக் கொண்டது போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். இப்பொழுது நான் இங்கு வைத்துள்ள ஒரு சிறு காரியத்தை எடுத்து கூறி நீங்கள் அதை மறந்து போகாதபடிக்கு ஒரு சிறு விளக்க பாடத்தை உங்களுக்கு கூறப்போகிறேன். நான் கூறப்போவது என்னவென்றால், உலகில் எத்தனை வகையான பிரிவு ஜனங்கள் இருக்கின்றனர்? 3 வகையினர் உள்ளனர். காம், சேப், யாபேத்தினுடைய ஜனங்கள். எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? அந்த நோவாவின் 3 குமாரர்களிலிருந்தே நாம் வந்துள்ளோம். காமினுடைய ஜனங்கள், சேமினுடைய ஜனங்கள், யாபேத்தினுடைய ஜனங்கள் ஆங்கில இன மரபினராய் இருக்கின்றனர். சேமினுடைய ஜனங்கள் 3 வம்சத்தினர், அதாவது யூதர், புறஜாதியார், பாதி யூதர், பாதி புறஜாதியார். இப்பொழுது கவனியுங்கள், அங்கே அதாவது இது காம், சேம், காம் மற்றும் யாபேத். இப்பொழுது முதல் முறையாக ஞானஸ்தானமானது யோவான் ஸ்தானகனால் உரைக்கப்பட்டது. அது உண்மை என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? சரி, நான் அதை இங்கே யோவான் ஸ்நானகன் மீது சுட்டிக்காட்டப் போகிறேன். யோவான் யோர்தானின் நதியிலே ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றும் தேவனோடு சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தங்களுடைய பொருட்களை விற்று ஏழைகளை போஷிக்க வேண்டும் என்றும் போர் சேவகர் தங்களுடைய சம்பளமே போதும் என்றும் தேவனோடு சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? அவன் யோர்தானின் நதியிலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்களுக்கு தெளிக்கவில்லை, அவர்கள் மேல் ஊற்றவில்லை, ஆனால் அவர்களை தண்ணீரில் மூழ்கினான். நீங்களை விசுவாசிக்கவில்லை என்றால் இங்கே மூல கிரேக்க வேதாகம அகராதியில் அது பேப்டிஸ்டோ என்ற வார்த்தையாய் உள்ளதா என்று கண்டறியுங்கள். அது ஞானஸ்நானம் பண்ணப்படுதல், தண்ணீரில் மூழ்குதல், கீழே வைத்து அடக்கம் பண்ணப்படுதல் என்பதாகும். இப்பொழுது முதன் முறையாக அங்கு உரைக்கப்பட்ட ஞானஸ்தானம் அங்கே இருந்தது. இரண்டாம் முறை ஞானஸ்தானம் உரைக்கப்பட்டிருந்ததோ இயேசுவானவர் மத்தேயு 28:19 அதை கட்டளையிட்டிருந்தார். அதற்கு அடுத்த முறை ஞானஸ்தானம் உரைக்கப்பட்டிருந்ததோ அப்போஸ்தலர் 2:38 இருந்தது. அதற்கு அடுத்த முறை உரைக்கப்பட்ட ஞானஸ்தானம் அப்போஸ்தலர் 8:10 இருந்தது. அதற்கு அடுத்த முறை உரைக்கப்பட்டிருந்த ஞானஸ்தானம் அப்போஸ்தலர் 10:10 இருந்தது. இங்கே இயேசுவானவர், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று கூறின அந்த நேரத்திலிருந்து நாம் வருகிறோம். இப்பொழுது நாம் முதலாவதாக இந்த வேதவாக்கியத்தை சரியாக புரிந்து கொள்வோம். அதாவது, வேதத்தில் எந்த ஒரு வேதவாக்கியமும் மற்றொன்றிற்கு முரண்பாடா இருக்காது என்று நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் அதை எண்ணத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அதை 26 ஆண்டுகளாக கேட்டு வருகிறேன். நான் இதுவரையிலும் அதை கண்டதே இல்லை. முரண்பாடான, அதாவது வேதவாக்கியமே கிடையாது. அது அவ்வாறு முரண்படுமையானால் அப்பொழுது அது ஒரு மனிதனால் எழுதப்பட்ட காரியமாக இருக்கிறது, இல்லையா? வேதாகமத்தில் எந்த முரண்பாடுமே கிடையாதே. இப்பொழுது இதை நீங்கள் அதை குறித்து என்ன என்று கேட்டீர்கள். இங்கே இயேசுவானவர் நின்று, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று கூறுகிறார். பேதுருவோ திரும்பி நின்று அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். அங்குதான் உங்களுடைய முரண்பாடு உள்ளது. அதை போல் காணப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் ஒரு மாம்ச சிந்தையோடு அதை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்களானால், ஒரு திறந்த இதயத்தோடு வாசிக்காமல் இருந்தால் அது ஒரு முரண்பாடாயிருக்கும். ஆனால் நீங்கள் அதை திறந்த மனதோடு வாசிப்பீர்களானால் நலமாயிருக்கும். அதாவது, பரிசுத்த ஆவியானவர் இதை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாதகத்தை வெளிப்படுத்தினபடியால் தேவனே அதற்காக உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் என்று இயேசுவானவர் அவனமாக கூறினார். நீங்கள் அதை சிந்தையில் வைத்துக் கொண்டு ஒரு சுயநல சிந்தையின்றி ஆனால் கற்றுக்கொள்ளும்படியான ஒரு மனப்பூர்வமான இதயத்தோடு வாசிப்பீர்களானால் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை உங்களுக்கு போதிப்பார். இப்பொழுது இதை ஒப்பிடவில்லை என்றால் நீங்களோ, நீங்கள் கூறுவது சரி என்பதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கேட்டீர்கள். நல்லது, அது மற்ற வேத வாக்கியங்களோடு ஒப்பிடப்படுகிறது. நீங்கள் ஒப்பிடவில்லை என்றால் நீங்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை பெற்றுக் கொள்வீர்கள். இப்பொழுது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இது மத்தேயுவின் கடைசி அதிகாரமாய் உள்ளது. நான் இதை ஒரு எளிய முறையில் எடுத்து நீங்கள் ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகளும் இதை புரிந்து கொள்ளும்படி கூறவுள்ளேன். உதாரணமாக, நீங்கள் ஒரு காதல் கதையை வாசித்தால் அதன் பின்பகுதியில் மேரியும் ஜானும் அதற்கு பின் எப்போதும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்று கூறப்பட்டிருந்தால், அப்பொழுது நீங்களோ அதற்கு பின் எப்போதும் சந்தோஷமாக வாழ்ந்த அந்த ஜான் யார், மேரி யார் என்று நீங்கள் வியப்புக்கு போவீர்கள். இப்பொழுது ஜான் யார், மேரி யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், அதற்கு நீங்கள் புத்தகத்தின் முதலாம் பாகத்துக்கு திரும்பிச் சென்று ஜான் யார் என்றும் மேரி யார் என்றும் கண்டறிந்து கொள்வது மேலானதாயிருக்கும். அதன் பின்னர் இங்கு திரும்பி வந்து மேரி யாராயிருந்தாள் என்றும், அவள் எந்த குடும்பத்தில் இருந்து வந்தாள் என்றும், ஜான் யாராயிருந்தான் என்றும், அவன் எந்த குடும்பத்தில் இருந்து வந்தான் என்றும், அவனுடைய பெயர் என்னவா இருந்தது என்றும், அவர்கள் எப்படி திருமணம் செய்து கொண்டார்கள் என்றும் அதை குறித்து எல்லாவற்றையும் கண்டறிந்து கொள்கிறீர்கள். சரிதானே? நல்லது. அது வேதாகமத்தை இங்கு வாசிக்கும் போதும் அதே காரியமாகவே உள்ளது. பாருங்கள், இயேசு, நீங்கள் போய் ஜனங்களுக்கு பிதாவின் நாமத்தில், குமாரனின் நாமத்தில், பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று ஒருபோதும் கூறவே இல்லை. அதாவது, திருத்துவ ஜனங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கிற விதமாக கொடுக்கும்படி கூறவே இல்லை. வேதத்தில் அதற்கான வேதவாக்கியமே கிடையாது. அவர் ஒருபோதும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமங்களில், நாமங்களில், நாமங்களில் என்று கூறவே இல்லை. அவர் நாமத்திலே என்றார். ஒருமை அங்கே உங்களுடைய வேதாகமத்தை பார்த்து அது சரியா என்று கண்டறியுங்கள். மத்தேயு 28, நாமத்திலே, பிதாவின் நாமத்தில், குமாரனின் நாமத்தில் என்றல்ல, அது திருத்துவ பிரசங்கியார் ஞானஸ்தானம் கொடுக்கிற விதமாய் உள்ளது. பிதாவின் நாமத்தில், குமாரனின் நாமத்தில், பரிசுத்தாவியின் நாமத்தில், அது வேதாகமத்தில் கூட இல்லை. ஆகையால் நாமத்தில் நீங்கள் அப்படியானால் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் என்று கூறினீர்கள். அப்பொழுது அங்கே ஒரு குறிப்பிட்ட பெயர் உண்டு. நல்லது, பிதா என்பது ஒரு பெயரா? பிதா என்பது ஒரு நாமம் அல்ல என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? பிதா என்பது ஒரு பட்டப்பெயர். குமாரன் என்பதும் ஒரு நாமம் அல்ல. குமாரன் என்பது ஒரு நாமம் அல்ல என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? எத்தனை பிதாக்கள் இங்கே இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். எத்தனை குமாரர்கள் இங்கே இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களில் யாராவது ஒருவர் குமாரன் என்று பெயரிடப்பட்டிருக்கிறீர்களா? உங்களில் யாராவது ஒருவர் பிதா என்று பெயரிடப்பட்டிருக்கிறீர்களா? சரி, பரிசுத்த ஆவி என்பது ஒரு பெயர் அல்ல. பரிசுத்தாவி என்பது அது என்னவாய் உள்ளது என்பதாகும். எத்தனை மாணவர்கள் இங்கே இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். புரிகிறதா? அங்குதான் காரியம். பரிசுத்தாவி அது என்னவாய் உள்ளது என்பதாகும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அவைகளில் ஒன்றும் நாமங்களே அல்ல. அது நாமமே அல்ல. சரி, அப்படியானால் அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து என்று கூறியிருந்தார். அப்பொழுது நாம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது யார் என்று நாம் திரும்பிச் சென்று கண்டறிவது மேலாகும். அப்படியானால் நாம் மத்தேயு முதலாம் அதிகாரத்துக்கு திரும்பிச் சென்று இந்த நபர் யாராயிருந்தார் என்றும் எந்த நாமத்தில் நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று பார்ப்போம். நாம் இப்பொழுது மத்தேயு முதலாம் அதிகாரம் 18 வசனத்தோடு துவங்குவோம். நீங்கள் எல்லோரும் கூர்ந்து வாசியுங்கள். இப்பொழுது இந்த கேள்வியை கேட்ட உங்களுக்கு நான் ஒரு சிறு விளக்கத்தை இங்கே அளிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ளும்படி நான் இங்கே மூன்று காரியங்களை வைக்கப் போகிறேன். விளக்கமளிக்கும்படியாக இந்த வேதாகமங்களையும் புத்தகங்களையும் வைத்துக் கூறப்போகிறேன். சரி, நீங்கள் என்னை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது ஒவ்வொருவரும் என்னை கவனியுங்கள். இப்பொழுது இங்கே உள்ள இது பிதாவாகிய தேவன், இங்கே உள்ள இது குமாரனாகிய தேவன், இங்கே உள்ள இதுவோ பரிசுத்த ஆவியாகிய தேவன். இப்பொழுது எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் இதை எனக்கு பின்னே கூறுங்கள். இங்கே கீழே உள்ள இது யார்? பரிசுத்த ஆவி. இங்குள்ள இது யார்? இங்குள்ள இது யார்? இப்பொழுது அந்த விதமாகத்தான் திருத்துவக்காரர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். பாருங்கள், அது நம்மை அப்படியே அப்பட்டமான அஞ்ஞானிகளாக்குகிறது. யூதர், அந்த காரணத்தினால் தான் உங்களால் ஒரு யூதனோடு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அவர், நீங்கள் தேவனை மூன்று துண்டுகளாக வெட்டி அவரை ஒரு யூதனிடத்தில் கொடுக்க முடியாது என்றார். ஆனால் நிச்சயமாக முடியாது, நீங்கள் என்னிடத்திலும் கொடுக்க முடியாது. புரிகிறதா இல்லையா? அவர் ஒரே தேவன், அதுதான் சரியானது. மூன்று தேவர்கள் அல்ல. அது எவ்வளவு எளிமையாக உள்ளது என்பதை இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது நாம் கண்டறிய போகிறோம். இப்பொழுது யார் இது? யார் இப்பொழுது யாராவது கூறுங்கள். தேவகுமாரன், அது சரியா? இது குமாரன், நல்லது. அப்படியானால் அவருடைய பிதா தேவன், சரிதானே? அவருடைய பிதா தேவன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா தேவன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது. இப்பொழுது நாம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி யார் என்பதை திரும்பிச் சென்று கண்டறிய போகிறோம். அந்த மத்தேயு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து என்றார். பாருங்கள், நாமம் இப்பொழுது நாமங்களில் அல்ல. ஏனென்றால் அவைகள் நாமங்களாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அங்கே நாமமே இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது. அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பிதாவாகிய தேவனால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. வேதம் அவ்வாறு கூறுகிறதா? வேதம் என்ன கூறுகிறது? அவர் பரிசுத்த ஆவியால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அப்படியானால் இவைகளில் எந்த ஒன்று அவருடைய பிதா? இப்பொழுது இது அவருடைய பிதா என்று வேதம் கூறியுள்ளது. இயேசு இது அவருடைய பிதாவாய் இருந்தது என்று கூறினார். இப்பொழுது எந்த ஒன்று அவருடைய பிதாவாய் உள்ளது? இப்பொழுது அவருக்கு இரண்டு பிதாக்கள் இருந்திருந்தால், இப்பொழுது அதை குறித்து என்ன? அவர் இரண்டு பிதாக்களை உடையவராய் இருந்திருந்தால் அப்பொழுது அவர் ஒரு முறைதவறி பிறந்த பிள்ளையாயிருக்கிறார். இப்பொழுது நாம் இன்னும் சற்று மேற்கொண்டு வாசிப்போம். அவள் புருஷராகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தார். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது. என்ன, பரிசுத்த ஆவியினாலா? எப்படி பிதாவானவர் அவருடைய பிதாவாயும் பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய பிதாவாக ஒரே நேரத்தில் இருக்க முடியும்? இப்பொழுது அது சரியானால் இப்பொழுது அவர் இரண்டு பிதாக்களை உடையவராயிருந்திருப்பார் இல்லையா? பரிசுத்த ஆவியே தேவனாயிருக்கிறார். பரிசுத்த ஆவி தேவனாயிருக்கிறார். ஆகையால் தேவனும் பரிசுத்த ஆவியும் ஒரே நபராயிருக்கிறார்கள். இல்லை என்றால் அவர் இரண்டு பிதாக்களை உடையவராயிருந்தார் என்பதாகும். பாருங்கள், நாம் சற்று கழித்து ஜானும் மேரியும் யார் என்று கண்டறிவோம். சரி, பேதுருவும் மத்தேயுவும் ஒருவருக்கொருவர் முரண்பட முயற்சித்துக் கொண்டிருந்தார்களா அல்லது இல்லையா என்று நாம் கண்டறிந்து வேதம் தனக்குத்தானே முரண்படுகிறதா என்று பார்ப்போம். அவ்வாறானால் அது ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு குறைவான புரிந்து கொள்ளுதலாய் உள்ளது. அது உண்மை. அவர் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் நான் அந்த ஒன்றை 20 வசனத்தை படிக்க வேண்டும். இப்பொழுது 21 வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள். இந்த நபர், இது யாராய் இருந்தது? ஒரே நபர், தேவன். அவருக்கு பெயரிடுவாயாக. என்னவென்று? ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆகையால் அதற்கு பின்னர் எப்போதும் சந்தோஷமாய் வாழ்ந்த ஜானும் மேரியும் யாராயிருந்தார்கள்? அதாவது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று கூறினவர் யார்? பிதாவாய் இருந்தவர் யார்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமமா? நிச்சயமாகவே அது இயேசுவாயிருந்தது. நிச்சயமாகவே அதற்கு எந்த முரண்பாடுமே கிடையாது, ஒரு சிறு முரண்பாடும் இல்லை. அது அப்படியே வேதவாக்கியத்தை சரியாக புரிந்து கொள்ள செய்கிறது. அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் இருந்தார். தேவன் நம்மோடு இம்மானுவேல் வாசம் செய்து கொண்டிருந்தார். இயேசு என்று அடைக்கப்பட்ட ஒரு சரீரத்தில் வாசம் செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது ஒருத்துவ சபையின் ஒருத்துவ போதனையை நான் நிச்சயமாகவே அதனோடு கருத்து வேறுபாடு கொள்கிறேன். உங்களுடைய விரல் ஒன்று என்பது போல இயேசுவும் ஒருவராய் இருக்கிறார் என்று கருதுகிறார்கள். அவர் ஒரு பிதாவை உடையவராய் இருந்திருக்க வேண்டியதாய் இருந்தது. அவர் பிதாவை உடையவராய் இல்லாதிருந்திருந்தால் அவர் எப்படி தம்முடைய சொந்த பிதாவாய் இருக்க முடியும்? அவருடைய பிதா திருத்துவக்காரர் கூறுவது போல ஒரு மனிதனாய் இருந்தால் அப்பொழுது அவர் இரண்டு தகப்பன்மார்களினால் முறைதவறி பிறந்த ஒரு குழந்தையாய் இருந்திருப்பார். ஆகையால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் இருவருமே வாதத்தினால் தவறாயிருக்கின்றீர்கள். புரிகிறதா?
But the truth of it is that both Father, Son, and Holy Ghost is one personality.
ஆனால் அதை குறித்து சத்தியம், அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒருவரின் தனித்தன்மையாயிருக்கிறது. உலகத்தின் பாவத்தை எடுத்து போட ஒரு மாம்ச கூடாரத்தில் வாசம் செய்த அது முற்றிலும் உண்மை. தேவன் நம்மோடு இருந்தார் இப்பொழுது. ஆகையால் மத்தேயு 28:19, இப்பொழுது நீங்கள் வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து வேதாகமத்தில் எங்காவது ஒரு நபரை நீங்கள் கண்டறிய முடிந்து இப்பொழுது அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது இது உங்களை கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டாம். வேதாகமத்தில் எங்காவது ஒரு நபர் எப்போதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார் என்று திரும்பி வந்து என்னிடத்தில் கூறி நான் ஒரு மாய்மாலக்காரன் என்று என்னிடம் கூறினால், அப்பொழுது நான் அதை ஒரு அடையாள பலகையாக எழுதி என்னுடைய முதுகில் தொங்கவிட்டுக் கொண்டு பட்டணம் முழுவதும் நடந்து செல்வேன். அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில் உள்ள வேத வாக்கியங்களில் கிடையாது. ஆனால் வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். நீங்களோ பிரசங்கியாரே ஒரு நிமிடம் போறும், யோவானை குறித்து என்ன, அவன் எந்த நாமத்திலும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லையே எனலாம். சரி, என்ன சம்பவித்தது என்பதை நாம் கண்டறிவோம். அப்போஸ்தலர் 19 அதிகாரத்திற்கு நாம் திருப்புவோமாக. அங்குதான் நாம் யோவாரின் சீஷர்களை கண்டறிகிறோம். நாம் இங்கே இந்த குழுவை கண்டறியும் வரை ஒவ்வொரு நபரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் இப்பொழுது நாம் வாசிக்க துவங்குவோம். நாம் யோவானின் சீஷர்களை கண்டறிவோம். அப்பல்லோ என்பவன் மனமாற்றமடைந்த ஒரு நியாய சாஸ்திரியாயிருந்தான். கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு அவர்கள் இயேசுவை பின்பற்றினவர்களாய் இருந்தனர். அங்கே இதற்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் சற்று கவனித்திருப்பீர்களேயானால், அவர்கள் சத்தமிட்டுக் கொண்டும் கழிகூர்ந்து கொண்டும் இருக்கும் அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நேரத்தை உடையவர்களாய் இருந்து கொண்டிருந்தனர். அது உண்மை என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டிருந்தனர். அது சரியா? அவர்கள் இங்கு வந்து ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் கண்டனர். இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களின் மூலம் நிரூபித்துக் கொண்டிருந்த அப்பல்லோ என்று பெயர் கொண்ட ஒரு பாப்டிஸ்ட் பிரசங்கியாரால் அங்கே அவர்கள் ஒரு எழுப்புதலில் இருந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பவுல் அவனை கண்டறிகிறான். பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். இப்பொழுது அருமையான பாப்டிஸ்ட் நண்பனே, உன்னைத்தான். நீங்கள் விசுவாசிகளான போது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று உங்களை நீங்களே கேட்ட போது உங்களுடைய வேதசாஸ்திரத்தின் கீழ் இருந்து வரும் முட்டுக்களை தட்டவில்லை என்றால், ஆனால் பவுல் இந்த பாப்டிஸ்டுகளை நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்க விரும்பினான். இப்பொழுது அவர்கள் என்ன கூறினர் என்பதை கவனியுங்கள். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அப்படியானால் எந்த, அதாவது இப்பொழுது நீங்கள் கிரேக்க வேதாகம அகராதியில் இங்கே படித்து பார்க்க விரும்பினால் அதில் அப்படியானால் நீங்கள் எப்படி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள் என்று உள்ளதை உங்களுக்கு காண்பிக்கும். அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் முன்னர் இங்கே யோவான் கொடுத்ததை பெற்றுள்ளோம், யோவான் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். இப்பொழுது நான் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் அந்த ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தால் நீங்கள் அதனால் திருப்தி அடைவீர்களா? நதியிலே இயேசுவோடு நடந்த அதே மனிதன், இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அதே மனிதன் இந்த ஜனங்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்திருந்தார். அது ஒரு நல்ல அழகான ஞானஸ்தானமாய் இருந்தது. தெளித்தல் அல்ல, ஊற்றுதல் அல்ல, ஆனால் இயேசுவானவர் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட அதே இடத்தில் பண்டைய யோர்தானின் சேற்றிலே தண்ணீரில் முழுக்கி ஞானஸ்தானம் கொடுத்திருந்தார். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். பவுல் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றனர். அப்பொழுது அவன் நீங்கள் எப்படி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் நாங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் என்றார்கள். அவனோ நீங்கள் எப்படி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் என்றார்கள். இப்பொழுது பவுல் என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள், இங்கே கவனியுங்கள். அப்பொழுது அவன் நீங்கள் எந்த ஞானஸ்தானம், யோவான் கொடுத்த அவர்களோ. அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். பாருங்கள், யோவான் மனந்திரும்புதலுக்கு மாத்திரமே ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆனால் இதுவோ பாவ மன்னிப்பிற்காக இயேசுவின் நாமத்தில் தண்ணீர் ஞானஸ்தானமாய் உள்ளது. அப்பொழுது பாவ நிவர்த்தி செய்யப்படவில்லை, பாவங்கள் மன்னிக்கப்பட முடியவில்லை. இப்பொழுது அது நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்ததைப் போல வெறுமென ஒரு நல்மன சாட்சியின் உடன்படிக்கையா இருந்தது. லூக்கா 16:16 நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் அடங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், கவனியுங்கள். அப்பொழுது பவுல், இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் பெற்றீர்களா? ஐந்தாவது வசனம். அதை கேட்டபோது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அது சரியா? ஆகையால் இந்த ஜனங்கள், அப்போஸ்தலர் 2 ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். யூதர்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். புறஜாதிகள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். வேதம் முழுவதிலுமே ஒவ்வொரு நபருமே இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். இப்பொழுது எவராவது வேற எந்த விதத்திலாவது எப்போதாவது ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட இடத்தை கண்டறிஞர்கள் பார்க்கலாம். எனவே நான் இங்கு திரும்பிச் சென்று கத்தோலிக்க சபையானது எங்கே அதை ஒப்புக்கொள்கிறது என்றும் அதற்கு நீங்கள் தலைவணங்கும்படி எங்கே கூறினது என்றும் உங்களுக்கு காண்பிப்பேன். அதாவது கத்தோலிக்கர்கள் சில புராட்டஸ்டன்ட்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் போன்ற ஒரு சில கத்தோலிக்க உபதேசங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது பரிசுத்த கத்தோலிக்க சபைக்கு இயேசுவின் நாமத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திற்கு அந்த முறையை மாற்ற உரிமை உள்ளது என்றும் புராட்டஸ்டன்ட் சபையும் கூட அதை ஒப்புக்கொள்கிறது என்றும் கூறுகிறார்கள். இந்த சபையோ அதை ஒப்புக்கொள்கிறதில்லை. நான் வேதத்தோடு தரித்திருக்கிறேன், நான் வேதத்தையே விசுவாசிக்கிறேன். நீங்களோ சகோதரன் பிரணாமே, ஜனங்கள் மீண்டும் ஞானஸ்தானம் பெறும்படி நீர் கட்டளையிடுகின்றீரா என்று கேட்கலாம். முற்றிலுமாக பவுல் இங்கே கட்டளையிட்டார். இப்பொழுது கவனியுங்கள், கலாத்தியர் 1:8 நாம் எடுத்து பவுல் என்ன கூறினார் என்று கண்டறிவோமாக. நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். அங்குதான் காரியமே உள்ளது. நாங்களாவது அல்லது தூதனாவது பவுல் அதே மனிதன். என் சகோதரனே, நீ பெற்றுள்ளதை காட்டிலும் மேலான ஞானஸ்தானத்தை பெற்றிருந்த ஜனங்களை மீண்டும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படி கட்டளையிட்டான். ஏனென்றால் யோவான் சானகன் இயேசுவினுடைய சொந்த உறவு முறையானா இருந்தான். இரண்டாம் உறவு முறையான் தன்னுடைய சொந்த உறவு முறையானவருக்கு யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் கொடுத்துவிட்டு அப்படியே யோவானின் சீஷர்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்திருந்தான். இயேசு அதுக்கு நீ செய்யாதே என்றார். இல்லை, பவுல் அதை கூறி அவர்கள் பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஞானஸ்தானம் பெறும்படி கட்டளையிட்டான். அதற்கு முன்னர் அவர்கள் சத்தமிட்டுக் கொண்டும் தேவனை துதித்துக் கொண்டும் ஒரு பெரிய நேரத்தை உடையவர்களாய் இருந்து கொண்டு ஒரு மகத்தான எழுப்புதலை உடையவர்களாய் வேதாகமத்தைக் கொண்டு தங்களுடைய வேதசாஸ்திரத்தைக் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று நிரூபித்துக் கொண்டிருந்தார்கள். எத்தனை பேருக்கு அந்த வேதவாக்கியம் தெரியும்? 18 நிச்சயமாகவே அவ்வாறு உள்ளது. அங்குதான் காரியமே உள்ளது. எனவே அதற்கு எந்த கேள்வியுமே கிடையாது. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு சிறு முக்கிய செய்தியை கூறட்டும். இப்பொழுது அவன் ஒருபோதும் கட்டளையை விட்டு செல்லவே இல்லை. ஆனால் லூக்காவில் மத்தேயு 16 இயேசு அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவர் மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை எலியா என்றும் சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சிலர் உம்மை இது அது என்றும் சொல்லுகிறார்கள் என்றனர். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். கவனியுங்கள், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரன், நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆமேன். பாருங்கள், அது ஆவிக்குரிய வெளிப்பாடாய் வர வேண்டும். அவன் தவறாயிருந்தான், காயின், அதாவது அவன் தவறாயிருந்தான் என்று மாம்சமும் ரத்தமும் ஒருபோதும் ஆவேலுக்கு கூறவில்லை. அதாவது காயின் தவறாயிருந்தான் என்று ஆவேலுக்கு ஒருபோதும் கூறவில்லை. ஆனால் அது ரத்தமாயிருந்தது என்பது ஆவேலுக்கு உண்டாயிருந்த ஒரு வெளிப்பாடாயிருந்தது. நாம் அந்த கேள்விக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வரப்போகிறோம். அது ரத்தமாயிருந்தது, பழங்கள் அல்ல. அதுவே நம்ம ஏதேன் தோட்டத்திலிருந்து எடுத்து விட்டது. அது ரத்தமாயிருந்தது, அது ரத்தமாயிருந்தது என்று ஆவேலுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாட்டினால் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது. அவன் விசுவாசத்தினாலே எபிரேயர் 11:1 அவன் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதை தேவன் அவனுடைய பலியை ஏற்றுக்கொண்டார் என்று கூறுகிறது. அங்குதான் காரியம். பாருங்கள், அவன் விசுவாசத்தினாலே வெளிப்பாட்டினாலே அதை செலுத்தினான். இப்பொழுது கவனியுங்கள், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. சரியாக கத்தராகிய இயேசுவே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதைத்தான் அவர் கூறினார், ஆவிக்குரிய வெளிப்பாடு. நீ பேதுருவாயிருக்கிறாய், நான் உனக்கு ராஜ்யத்தின் திறவுகோல்களை தருவேன் என்று நான் கூறுகிறேன். என்னவெல்லாம்? ஏனென்றால் நீ இங்கேயும் பரலோகத்துக்கும் இடையே ஒரு ஆவிக்குரிய திறந்த வாய்க்காலை உடையவனாயிருக்கிறாய். மாம்சமும் ரத்தமும் நீ ஒருபோதும் அதை ஒரு வேதாகம கருத்தரங்கிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை, நீ அதை ஒரு பள்ளியிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை, நீ அதை ஒருபோதும் ஒரு வேதசாஸ்திர பாடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீ தேவன் பேரில் சார்ந்திருந்தாய், தேவன் அதை உனக்கு வெளிப்படுத்தினார். அது முற்றிலும் தெளிவாக வேதவாக்கியங்களை அதனோடு ஒன்றாக இணைத்து விடுகிறது. நீ பேதுருவாயிருக்கிறாய், அது உண்மை. நான் உனக்கு திறவுகோள்களை கொடுப்பேன். நீ பூமியிலே கட்டுகிறது எதுவோ நான் அதை பரலோகத்திலே கட்டுவேன். நீ பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ நான் அதை பரலோகத்தில் கட்டவிழ்ப்பேன் என்று நான் கூறுகிறேன். பெந்தேகொஸ்தே நாளிலே பேதுரு பிரதிநிதியாயிருந்து அவர்கள் யாவரும் பேச பயப்பட்ட போது அவன் எழும்பி நின்று, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி வலையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகி யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே அக்னி புகைக்காடாகிய அடையாளங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே இது சம்பவிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அங்குதான் காகிதே உள்ளது. ஓ என்ன மேலும் அவன் கோத்திர தலைவனாகி தாவீதை குறித்தான் உங்களுடனே தைரியமாக பேசுகிறதுக்கு இடங்கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து அவன் கண்டு அவரை நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பார்த்தத்தில் இருக்கிறார். அதனால் என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவொட்டீர். அவன் தாவீது மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவர் தீர்க்கதரிசியாக இருந்து நீதிபரனுடைய வருகையை அவன் முன்னதாகவே கண்டான். அவரை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார். ஓஹோ என்ன, அங்கேதான் உங்களுடைய வேத வாக்கியங்கள் இருக்கின்றன. அங்கேதான் காரியமே உள்ளது. அதுதான் இது. இப்பொழுது அதுவே சரியான வழி என்றும் உண்மையான வழி என்றும் அதுவே எப்போதும் நியமிக்கப்பட்டிருந்த ஒரே வழியா இருந்தது என்றும் நாம் இங்கே கண்டறிகிறோம். பேதுரு திறவுகோள்களை உடையவராயிருந்தார். அந்த நாளிலே அவன் பிரசங்கித்த போது அவர்கள் கூறினர், இப்பொழுது கவனியுங்கள், இதோ உள்ளது முதல் சபை. கத்தோலிக்கர்களாகி நீங்கள் இதற்கு செவிகொடுங்கள். கேம்பிளேஜ் ஸ்தாபனத்தாராகி நீங்கள் இதற்கு செவிகொடுங்கள். பாப்டிஸ்டுகளாகி நீங்களும் மெத்தோடிஸ்டுகளும் இதற்கு செவிகொடுங்கள். பெந்தேகோஸ்தேக்காரராகி நீங்களும் இதற்கு செவிகொடுங்கள். சர்ச் ஆஃப் காட், நசரேயன், யாத்திரிக பரிசுத்தரே, இதற்கு செவிகொடுங்கள். பேதுரு திறவுகோள்களை உடையவராயிருந்தார். அவர் அதிகாரத்தை உடையவராயிருந்தார். இல்லை என்றால் இயேசு பொய்யுரைத்தார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், இரண்டு மாறாத விசேஷங்களினால் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், அவன் திறவுகோள்களை உடையவனாயிருந்தான். இயேசு அவனுக்கு திறவுகோள்களை கொடுத்திருந்தார். அதே போன்று அவர் 3 நாள் உயிர்த்தெழுந்த போது அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருந்தாரே என்று ராஜ்யத்தின் திறவுகோள்களை உடையவராயிருக்கவில்லை. பேதுரு அவைகளை உடையவனாயிருந்தாரே, அது முற்றிலும் உண்மை. இப்பொழுது கவனியுங்கள், பேதுரு, நீங்கள் வைத்திருந்த திறவுகோள்கள் உங்களுடைய பக்கவாட்டில் தொங்கிக் கொண்டிருக்க நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள். புதிய சபையின் முதல் மனமாற்றம் அடைந்தவர்களுக்கு கேள்வி உண்டாகிறது. ஆரம்ப கால கிறிஸ்தவ சபை, இப்பொழுது கத்தோலிக்கரே, இப்பொழுது பாப்டிஸ்டுகளே, மெத்தோடிஸ்ட், பிரெஸ்பிடேரியன்களே, நீங்கள் புதிய சபையின் உபதேசத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் அதில் இருக்கின்றீர்களா என்பதை கண்டறியுங்கள். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு எழுந்து நின்று, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பையனை கவனி, நீ இங்கே அந்த திறவுகோள்களை வைக்கும் விதமாகவே கிறிஸ்து அதை பரலோகத்தில் வைப்பார். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமளிப்புக்கின்ற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த விதமாகத்தான் நீங்கள் இதற்கு வருகின்றீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள். அந்த திறவுகோள்கள் கிளிக் என்ற ஒளியோடு இங்கே தாழ்பாளை திறந்தன. அது கிளிக் என்ற ஒளியோடு திறந்தன. அந்த காரணத்தினால்தான் யோவானுடைய சீஷர்கள் அவர்கள் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொண்டார். ஆகையால் இது இப்பொழுது உங்களை குழப்புகிறதில்லை. இது குழப்புகிறதா, புரிகிறதா? நிச்சயமாகவே மத்தேயு 28:19 பட்டப்பெயர்களா இருந்ததே என்று நாமம் அல்ல. சரி, நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் உள்ளது? நான் உண்மையாக இன்னும் சில கேள்விகளை துரிதமாக பதிலளிக்க இன்னும் 15 நிமிடங்கள் நமக்கு இருக்குமா? நமக்கு இருக்குமா? சரி, நான் உடனே துரிதமாக பார்ப்பேன். நான் இங்கே கீழே 2 கேள்விகளை வைத்துள்ளேன். என்னால் முடிந்த அளவு இதனோடு இணைந்து துரிதமாக பதிலளிக்க விரும்புகிறேன். அதன் பின்னர் மற்றவர்களுக்கு என்னால் ஞாயிறு காலை பதிலளிக்க முடியும். காயின் சர்பத்தின் சந்ததியாயிருந்தானா? இது ஒரு நல்ல கேள்வி. அப்படியானால் ஆதாம் அவளை அறியும் வரை ஏவாள் ஏன் கருத்தரிக்கவில்லை? அதே அடுத்த கேள்வியும் அதே விதமாகவே உள்ளது. ஏவாள் புசித்தது சரியாக ஒரு விருட்சத்தில் இருந்த கனியா? அது ஆகாரத்திற்கு நல்லதா இருந்தது என்று அவள் கண்டாள். சகோதரனே, சகோதரியே, இது யாராயிருந்தாலும் பரவாயில்லை. நாம் ஆதியாகமத்திற்கு திரும்பிச் சென்று இங்கு ஒரு காரியத்தை கண்டறிவோம். நீங்கள் விரும்பினால் நாம் ஆதியாகமம் 3:8 செல்வோம். சரி, இப்பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது நான் இந்த சம்பவத்தை தெளிவுபடுத்த உள்ளேன். முழுவதும் சுத்தமானதாயும் பரிசுத்தமானதாயும் இருந்தது. பாவமே இல்லாதிருந்தது. இல்லை, எந்த கரையுமே இல்லாதிருந்தது. இப்பொழுது நான் உங்களுடைய இந்த முதல் கேள்வி எடுத்துக் கொள்கிறேன். விருட்சத்தில் உள்ள ஜீவன் தோட்டத்தின் மத்தியில், விருட்சத்தின் மத்தியில் விருட்சம் என்பது ஸ்திரியாயிருந்தது. இப்பொழுது நீங்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே பொறுமையா இருந்தால் நான் அதை உங்களுக்கு வேத வாக்கியங்களை கொண்டு நிரூபிக்க உள்ளேன். நான் முதலில் அவள் ஆதாமை அறியும் முன்னே அவள் கர்ப்பம் தரித்தாளா அல்லது இல்லையா அல்லது அதற்கு முன்னரா என்று முதலில் பார்ப்போம். கவனியுங்கள், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார்.
I heard thy voice in the garden and I was afraid because I was naked.
அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. இப்பொழுது அதற்கு முந்தின நாள் அவன் அதை அறிந்திருக்கவில்லை. ஏதோ காரியம் சம்பவித்திருந்தது. அவன் நிர்வாணமாக்கப்பட்டான் என்று ஏதோ ஒன்று அவனுக்கு வெளிப்படுத்தினது. ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அவன் புசித்த விருட்சத்தின் கனி அவன் நிர்வாணி என்பதை உணர செய்ததா? நான் அவ்வப்போது கூறியுள்ளது போல இது கேலிக்கல்ல. நான் ஒரு கேலிக்காக இதை பொருட்படுத்திக் கூறவில்லை. ஆனால் ஆப்பிள்களை புசிப்பது ஸ்திரீகள் நிர்வாணமாக இருப்பதை அவர்களுக்கு உணர்த்துமானால் அப்பொழுது நான் மீண்டும் அவர்களுக்கு ஆப்பிள் பழங்களை தருவதே மேலானதாகும். புரிகிறதா? அதனால் நிர்வாணமாக்கப்படவில்லை. அது ஒரு மரமாகவோ, அவர்கள் புசித்தது ஒரு ஆப்பிள் பழமாகவோ இருக்கவில்லை. அது பாலியலாக இருந்தது. கவனியுங்கள்.
Has I eaten of the tree whereof I commanded thee that thou shouldest not eat?
And the man said, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவனீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான்.
And the Lord said unto the woman, what is this that thou hast done? And the woman said, the serpent
அப்பொழுது கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்பம் என்னை வஞ்சித்தது, சர்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். பாருங்கள், ஆதாமினால் அவள் கர்ப்பம் தரிப்பதற்கு நீண்ட நேரத்திற்கு முன்பு ஆதாம் ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஆபேலை பெற்றாள். ஆனால் நான் ஒரு சரியான திசையிலிருந்து உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். இப்பொழுது அவள் விருட்சமாய் இருந்தாள் என்றும், ஒவ்வொரு ஸ்திரீயும் ஒரு கனி விருட்சமாய் இருந்தாள் என்றும் நிரூபிப்பதற்காகவே இதை கேட்கிறேன். எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? நீங்கள் உங்களுடைய தாயாருடைய கனியா இருக்கவில்லையா? நிச்சயமாக நீங்கள் அவ்வாறுதான் இருக்கிறீர்கள். கனியின் மத்தியில் இல்லை, விருட்சத்தின் மத்தியில் உள்ளது அவள் தொடக்கூடாத கனி. நீங்கள் கவனிப்பில்லையானால், இயேசு ஜீவ விருட்சமாய் இருந்தார் அல்லவா? அவர் பரிசுத்த மத்தேயு இல்லை, பரிசுத்த யோவானில் 6வது அதிகாரத்தில், நானே வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்று வாக்களிக்கவில்லையா? ஒரு மனிதன் ஸ்திரீயினுடைய, பாருங்கள், பிறப்பினூடாக ஸ்திரீயின் மூலமாக நாம் யாவரும் மரிக்கிறோம். ஏனென்றால் நாம் ஒரு ஸ்திரீயினுடைய பிறப்பின் மூலமாக நாம் மரணத்துக்குட்பட்டிருக்கிறோம். அது சரியா? மனிதனுடைய பிறப்பினூடாக நாம் யாவரும் என்றென்றுமாய் ஜீவிக்கிறோம். ஸ்திரீயானவள் ஒரு மரண விருட்சமாயிருக்கிறாள், மனிதன் ஒரு ஜீவ விருட்சமாயிருக்கிறான். ஏனென்றால் ஸ்திரீயானவள் தனக்குள்ளாக ஜீவனை கூட உடையவளாயிருப்பதில்லை. அது முற்றிலும் உண்மையே. அந்த கரு உயிர்மத்தின் ஜீவன் மனிதனிடத்திலிருந்தே சரியாக உண்டாகிறது. அது ஸ்திரீக்குள்ளாக செல்கிறது. ஸ்திரீயானவள் ஒரு அடைக்காக்கும் கருவியே அல்லாமல் வேறொன்றுமல்ல. குழந்தையானது தொப்புள் கொடியை தவிர வேற எதனோடும் தாயிடம் தொடர்புடையதாக இருக்கவில்லை. அந்த தாயினுடைய ஒரு துள்ளி ரத்தம் கூட குழந்தைக்குள்ளாக இல்லை. ஆனால் அவளுடைய ரத்தத்தில் பிறந்தாலும் குழந்தைக்குள் தாயினுடைய ரத்தம் ஒரு துளி கூட கிடையாது. போய் கண்டறிந்து பாருங்கள், அல்லது மருத்துவரின் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள், அல்லது உங்களுடைய மருத்துவரை கேட்டு பாருங்கள். அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது அங்கு இல்லை. இல்லை ஐயா, தாயினுடைய ரத்தம் ஒரு துளி கூட கிடையவே கிடையாது. அவள் கருமுட்டையாயிருக்கிறாள், அவ்வளவுதான். சீவனோ மனிதனிடத்தில் இருந்தே உண்டாகிறது. ஸ்திரீயினுடாக, இயற்கையான பிறப்பினுடாக அதை காண்பிப்பதற்கு அது ஒரு அழகான மாதிரியாய் உள்ளது. நாம் யாவரும் மறிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் துவக்கத்திலேயே மறித்தவர்களாயிருக்கிறோம். மனிதனாகிய கிறிஸ்து இயேசு மூலமாக மாத்திரமே நாம் ஜீவிக்க முடியும். ஏதேன் தோட்டத்தில் இரண்டு விருட்சங்கள் இருந்தன. உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? கவனியுங்கள், அந்நாளிலே இந்த விருட்சத்தை காவல் புரிந்தது ஒரு கேருபினாயிருந்தது. அதாவது அவர்கள் அந்த ஜீவ விருட்சத்தை எப்போதாவது ருசித்து விட்டால் அப்பொழுது அவர்கள் என்றென்றும் உயிரோடு இருப்பர். எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? அவர்கள் என்றென்றும் உயிரோடு இருப்பர். முதல் முறை அவர்கள் அதை ருசி பார்க்க முடிந்த போது தூதன், நாங்கள் அதை காவல் புரிவோம் என்றான். அதற்கான வழியை காவல் செய்ய தோட்டத்துக்கு கிடைக்க கேருவின்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கேருவின்களை கிடைக்க காவல் செய்ய வைத்து இந்த விருட்சத்தண்டை வர முடியாதபடிக்கு காவல் செய்ய வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இயேசு வந்தபோது அவர், நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒருபோதும் மரியான் என்றார். அங்கேதான் உங்களுடைய விருட்சம் உள்ளது. அதுதான் உங்களுடைய ஸ்திரீயின் நிலைமையாகும். உங்களுடைய பாலியல் சேர்க்கை மரணத்தையே கொண்டு வருகிறது. பாலியல் வாஞ்சை என்ற ஒன்று நிச்சயம் உண்டாயிருக்கிறபடியால் அதனால் விடப்பட்டுள்ளதோ மரணமேயாகும். ஆவிக்குரிய பிறப்பு என்ற ஒன்று நிச்சயம் உண்டாயிருப்பதால் அதனால் விடப்பட்டிருப்பதோ நித்திய ஜீவனாயிருக்கிறது. மரணம் ஒரு ஸ்திரீயின் பிறப்பினுடாக உண்டாகிறது, ஒரு மனிதனுடைய பிறப்பினுடாக ஜீவன் உண்டாகிறது. ஆமேன். அங்குதான் காரியமே உள்ளது. இப்பொழுது நாம் தாயினிடத்திற்கு திரும்பிச் செல்வோம். அந்த ஆவி, அந்த அற்பத்தனம் எங்கிருந்து உண்டானது என்று உங்களால் எனக்கு கூற முடியுமா? காயின், பாருங்கள், தேவகுமாரனாய் இருந்த ஆதாமின் குமாரனாய் காயின் இருந்திருந்தால் அந்த பொல்லாங்கு எங்கிருந்து வந்தது? முதலாவது காரியம் என்னவெனில், அவன் பிறந்த போது அவன் வெறுத்தான், அவன் ஒரு கொலைகாரனாய் இருந்தான், அவன் பொறாமை உள்ளவனாய் இருந்தான். இப்பொழுது அவனுடைய தகப்பனின் சோபத்தை எடுத்து பாருங்கள். துவக்கத்திலேயே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, அவன் துவக்கத்தில் இருந்து அவன் மிகாவேலை குறித்து பொறாமை உள்ளவனாயிருந்தான். அங்குதான் முழு தொலையும் ஆரம்பமானது. எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? காயின் தன் தகப்பனுடைய சோபத்தை உடையவனாயிருந்தான். எனவே அவன் தன் சகோதரனை குறித்து பொறாமையாயிருந்து அவனை கொன்று போட்டான். அந்த சுத்தமான ஓடையிலிருந்து இந்த சுவாபம் உண்டாயிருந்திருக்க முடியாது. அது இந்த தாறுமாறாக்கப்பட்ட ஓடையிலிருந்தே உண்டாக வேண்டியதாயிருந்தது. காயின் பிறந்தவுடனே இப்பொழுது அவனை கவனியுங்கள். அப்பொழுது காயிருக்கு பிறகு ஆவேல் பிறந்தாள். அதன் பின்னரே அவள் ஆதாமினால் கர்ப்பம் தரித்தாள். அவன் அவளை அறிந்த போது அவள் ஆபேல் என்னும் குமாரனை பிறப்பித்தாள். ஆபேல் கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாயிருந்தான். ஆபேல் கொல்லப்பட்ட போது சேத் அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டான். மரணம் அடக்கம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்ற மாதிரியில் உள்ளது. ஆனால் இப்பொழுது காயின் ஆராதித்தான். அவனுடைய எல்லா மாம்ச பிரகாரமான கிரியைகளும் இன்றைக்கு உள்ள மாம்ச பிரகாரமான சபையை போன்றே உள்ளன. அவர்கள் சபைக்கு செல்கிறார்கள், அவர்கள் ஆராதிக்கிறார்கள். காயின் ஆராதித்தான். அவன் ஒரு நாத்திகனாய் இருக்கவில்லை, அவன் ஒரு கம்யூனிஸ்டா இருக்கவில்லை. காயின் ஒரு விசுவாசியாக இருந்தான். அவன் தேவனடை சென்று அவன் ஒரு வழிபடத்தை கட்டினான். அவன் ஆவேல் செய்த எல்லா மார்க்க சம்பந்தமான காரியத்தையும் செய்தான். ஆனால் அவன் ஆவிக்குரிய வழிபாடாகிய தேவனுடைய சித்தத்தை பெற்றிருக்கவில்லை. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக, அங்குதான் காரியமே உள்ளது. உங்களுக்கு இது புரிகிறதா? அவன் ஆவிக்குரிய வழிபாட்டை பெற்றிருக்கவில்லை. இன்றைக்கு சபையோடும் உள்ள காரியமும் அதுதான். இயேசு தம்முடைய சபையை அந்த ஆவிக்குரிய வழிபாட்டின் மேல் கட்டுவதாக கூறினார். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? ஓ என்ன, இப்பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்பட முடியும். பாருங்கள், ஆவிக்குரிய வழிபாடு. காயின் வந்தான், அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான், அவன் ஆராதித்தான், அவன் பலியை கொண்டு வந்தான், அவன் முழங்கால் படியிட்டான், அவன் தேவனை துதித்தான், அவன் தேவனை ஆராதித்தான். ஆவேல் செய்த பக்தியான ஒவ்வொரு காரியத்தையும் காயின் செய்தான். ஆனால் அவன் ஆவிக்குரிய வழிபாட்டை பெற்றிடாதபடியால் தேவன் அவனை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டாரே. அதே விதமாகவே காயினின் வம்சத்தை பின்தொடர்ந்து பாருங்கள். காயினில் இருந்து பேழை கண்டைக்கு, பேழையில் இருந்து இஸ்ரவேலருக்குள், இஸ்ரவேலரில் இருந்து இயேசுவானவர் வரை, இயேசுவில் இருந்து இந்நாள் வரையிலும் தொடர்ந்து பாருங்கள். அது மாம்ச பிரகாரமான அடிப்படையான சபையாய், வணங்காத வெற்றாச்சாரமான கல்வியலை கொண்டதாக இருக்கிறதா என்று பாருங்கள். ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லாமல் வேத வாக்கியங்களை அறிந்துள்ள மனிதனால், எல்லா உபதேசங்களையும் வேத சாஸ்திரங்களையும் அறிந்துள்ளவனால் அவர்களால் அதை அந்த விதமாக விளக்கி கூற முடியும் என்றே நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். அது உண்மை. அதுவே காயினின் உபதேசமாய் உள்ளது. வேதமோ அவர்களுக்கு ஐயோ. ஏனென்றால் இவர்கள் காயினுடைய உபதேசத்தில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி போரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள் என்று உரைத்துள்ளது. அதே யூதாவின் புத்தகத்தில் அவன் அவர்கள் இந்த ஆக்கிரைக்குள் ஆவார்கள் என்று முன்குறிக்கப்பட்டிருந்தனர் என்றான். நிச்சயமாகவே அவர்கள் அதற்காகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். புரிகிறதா? பிலேயாம் என்னவா இருந்தான்? அவன் ஒரு பேராயராக இருந்தான். அவன் எல்லா சபைக்கும் மேலாக இருந்தான். அவன் தன்னால் முடிந்த அளவு அடிப்படையான காரியத்தோடு அங்கே மேலேறி வந்தான். அவன் செலுத்தினான். அங்கே அவன் பிரபலமான முக்கியஸ்தரோடு மேலே நின்று கொண்டிருப்பதை, தங்களுடைய மகத்தான பிரபலங்களோடு அங்கே மேலே நிற்பதை பாருங்கள். அவர்கள் நாத்திகர்களாக இருக்கவில்லை, அவர்கள் விசுவாசிகளாக இருந்தனர். அந்த மோவாபின் வம்சம் லோத்தருடைய குமாரத்திலிருந்து தோன்றினது. லோத்தருடைய குமாரத்தி தன் தகப்பனோடு சயனித்து கருவுற்று ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளை மோவாபின் கோத்திரமாக வளர்ந்தது. அவர்கள் ஒரு பெரிய ஸ்தாபனமாக இருந்தனர். மகத்தானவர்களாயும் புகழ்ச்சி நிலைமைக்கவர்களாயும் அவர்கள் இளவரசர்களாயும் ராஜாக்களாயும் முக்கியஸ்தர்களாயும் இருந்தனர். அவர்கள் பேராயர்களையும் முக்கிய சபை சங்க மேலான தலைவர்களையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் உடையவர்களாயிருந்தனர். இங்கே ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள், மற்றொரு குழுவினர் இஸ்ரவேலர் வருகிறார்கள். ஒரு ஸ்தாபனமற்ற பண்டைய சிறு குழுவினராய், ஸ்தாபன பாகுபாடு அற்றவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் செய்யப்பட வேண்டும் என்று நியாயப்பிரமான வரவிடத்தில் இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் மிக சரியாக செய்திருந்தனர். ஆனால் அது என்னவாய் இருந்தது என்றால், அவர்கள் ஆவிக்குரிய வெளிப்பாட்டை பெற்றிருந்தனர். தேவன் ஒரு அக்னிஸ்தம்பத்தில் அவர்களோடு இருந்தார். ஓ, அவர்கள் மாம்ச பிரகாரமான காரியங்களை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நான் அறிவேன். ஜனங்களோ, அவர்கள் ஒன்றுக்கு முதலாத கூட்டம் அவர்களை உதைத்து தள்ளுவதை தவிர அவர்களோடு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்றார்கள். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வெளிப்பாட்டை பெற்றிருந்தனர். அவர்கள் அடிக்கப்பட்ட கண்மலையை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் ஒரு வெண்கல சர்பத்தை உடையவர்களாக இருந்தனர். அவர்களோடு செல்கிற ஒரு அக்னிஸ்தம்பத்தை அவர்கள் உடையவர்களாக இருந்தனர். அல்லேலூயா! நான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் உணர்ச்சி வசப்படவில்லை, நான் நலமாகவே உணர்கிறேன். கவனியுங்கள், நான் அந்த மாறாத அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு ஜீவிக்கிறார் என்று நினைக்கிறேன். அது இன்னமும் வார்த்தைக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடாய் உள்ளது. நிச்சயமாகவே அது ஆவிக்குரிய வெளிப்பாடாய் உள்ளது. அது சரியாக நித்தியமானதாய் உள்ளது. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. ஆமையா, இதோ அவன் அடிப்படையான காரியங்களோடு அங்கே நின்றான். அவர்கள் பேப்டிஸ்டுகளின் கூட்டமாய் பிரஸ்பிட்டேரியன்களாய் அந்த மலையின் மேல் நின்றார்கள். அங்கே அவர்களுடைய பேராயரை உடையவராக இருந்தனர். அவர்கள் ஒரே விதமான மார்க்க ரீதியான பக்தியாக இருந்தனர். அவர்களும் அதே தேவனையே தொழுது கொண்டனர். அவர்களோ அங்கே உள்ள உதவா குப்பை கூட்டத்தை கீழே நோக்கி பாருங்கள். ஏன் அவர்களுக்கு ஒரு ஸ்தாபனம் கூட இருக்கவில்லை. அவர்கள் கத்துகிற கூச்சலிடுகிற பரிசுத்த உருளையர் கூட்டமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். சரியா? சரியாக அவர்கள் அவ்வாறே இருந்தனர். அவர்கள் பரிசுத்த உருளையராக இருந்தனர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் ஆதியாகமத்துக்கு திரும்பிச் சென்று அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த போது நடந்ததை கண்டறியுங்கள். ஒரு அற்புதம் நிகழ்த்தப்பட்டது. மீரியாம் ஒரு தம்புருவை எடுத்துக்கொண்டு கரையில் நின்று அதை அடித்து ஆவியில் நடனமாடினாள். மோசே ஆவியில் பாடினான். அதுவோ நாம் பரிசுத்த உருளை என்று அழைக்கப்படும் ஒரு கூட்டமாக இருக்கவில்லை என்றால் பாடிக்கொண்டும் துதித்துக் கொண்டும் துதித்துக் கொண்டும் இருந்த அந்த கூட்டம் வேறென்ன என்று எனக்கு தெரியாது. எல்லா நேரத்திலுமே மற்ற தேசங்கள் அவர்களை வெறுத்தன. ஆனால் தேவன் அவர்களோடு இருந்தார். அவர்கள் ஆவிக்குரிய வெளிப்பாட்டை உடையவர்களால் அந்த அக்னி ஸ்தம்பத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தனர். மோவாப் இப்பொழுது இங்கே நோக்கி பாருங்கள். நாம் எல்லா முக்கிய உயர் பதவி சபை தலைவர்களையும் எல்லா பேராயர்களையும் எல்லா திருச்சபை மூப்பர்களையும் இங்கே அழைத்து வருவோம். நாம் இதை குறித்து ஏதோ ஒன்று செய்வோம். ஏனென்றால் நாம் ஒரு பக்தியான தேசமாக இருக்கிறோம். எனவே நாம் அந்த பிரச்சாரம் நம்முடைய அருமையான ஸ்தாபனத்தில் கலந்துவிட அனுமதிக்க கூடாது என்றார்கள். ஆகையால் அவர்கள் இவர்களை அங்கே அழைத்து சென்றார்கள். அவர்கள் 12 பலிபீடங்களை கட்டினர். அந்த விதமாகவே இஸ்ரவேலரும் 12 பலிபீடங்களை கட்டியிருந்தனர். மோவாபியர் அந்த பலிபீடங்களின் மேல் 12 காளைகளை பலியாக செலுத்தினர். தேவன் கேட்டிருந்ததை இஸ்ரவேலர் சரியாக செய்திருந்தனர். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிரதிநிதித்துவமாக அதன் மேல் 12 ஆட்டுக்கடாக்களை பலியிட்டனர். இரண்டு இடங்களிலுமே 12 ஆட்டுக்கடாக்களை பலியிட்டனர். எல்லா முக்கியஸ்தர்களும் பேராயர்களும் மற்றும் உள்ள யாவரும் சுற்றி நின்றார்கள். அவர்கள் பலியை தகரித்தனர். அப்பொழுது அவர்கள் ஜெபித்தனர். அவர்கள் தங்களுடைய கரங்களை யெகோவாவிடத்தில் உயர்த்தி யெகோவாவே எங்களுக்கு செவிகொடும் என்றார்கள். அவர்கள் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுடைய பிழையாம் அந்த விதமாக புறப்பட்டு சென்ற போது ஆவியானவர் அவன் மீது வந்திறங்கினார். லட்சியமாக அவன் ஒரு மாம்ச பிரகாரமானவனாய் இருந்தான். ஆவியானது ஒரு மாய்மாலக்காரன் மீது விடக்கூடும் என்று வேதம் உரைத்துள்ளது. நான் அதை குறித்து போய்த்ததை இப்பொழுது நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். மழையானது நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பெய்கிறது. ஆனால் அதை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அங்குதான் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது அவன் அதை செய்த போது ஆவியானவர் அவன் மீது வந்த போதிலும் சத்தியத்தையே கூறினார். அவன் இஸ்ரவேலரை சபிக்க முயன்றான். ஆனால் அவன் இஸ்ரவேலரை ஆசீர்வதித்து விட்டான். இப்பொழுது தேவன் ஒரு அருமையான சபைக்கு ஒரு அருமையான பேராக இருக்கு, ஒரு அற்புதமான போதகருக்கு, ஒரு கூட்ட படித்த மேதைகளுக்கு மரியாதை அளிப்பதாக இருந்தால் அவர் அந்த வழியை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டவராக இருந்திருப்பார். ஏனென்றால் அவன் இஸ்ரவேலரை போன்றே அடிப்படையில் சரியாக இருந்தார். ஆனால் அவன் வார்த்தையின் ஆவிக்குரிய வழிபாட்டையும் தேவனுடைய சித்தத்தையும் பெற்றிருக்கவில்லை. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அதுவே இன்றைக்கு வித்தியாசமாய் உள்ளது. இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர்கள் அங்கு நபரை விட்டு விலகி போங்கள். அவன் ஒரு சமாதியன் என்றும் அவன் பைத்தியக்காரன் என்றும் நாங்கள் அறிவோம். நீ எங்களுக்கு போதிக்கிறாயா? நீ விபச்சாரத்தில் பிறந்தாய். நீ ஒரு முறைந்தவரி பிறந்த பிள்ளையாய் வந்தாய் என்று வேறொன்றும் அல்ல. உன்னுடைய தந்தையார் தேவன் உன்னுடைய பிதா என்று கூறுகிறாயே, நீ தூஷணக்காரன். ஏ, நீ அப்படித்தான் எங்களிடத்தில் பொறுப்படுத்தி கூறுகிறாய். நாங்கள் பிரசங்கிகளாய் இருந்து வருகிறோம். நாங்கள் பேராயர்களாய் இருந்து வருகிறோம். எங்களுடைய புட்டனாரின் காலத்திலிருந்து வழிபடியாக தொடர்ந்து பிரசங்கிமார்களாயும் பேராயர்களாயும் இருந்து வருகிறோம். நாங்கள் சபையிலேயே பிறந்து வளர்க்கப்பட்டோம். நாங்கள் மிகப்பெரிய உயரிய வேதாகம கருத்தரங்களில் இருந்திருக்கிறோம். நாங்கள் நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் அறிந்துள்ளோம். நீ எங்களுக்கு போதிக்க முயற்சிக்கிறாயா? நீ எங்கேயாவது பள்ளிக்கு எப்போதாவது போயிருக்கிறாயா? நீ இதை எங்கே கற்றுக்கொண்டாய் என்றெல்லாம் கேட்டார்கள். அப்பொழுது அவரோ, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்றார். இயேசுவே கூறினார். அவர்களுக்கு மத்தியில் அற்புதங்களோ அடையாளங்களோ இல்லாதிருந்தன. அவர்களுக்கு மத்தியில் தெய்வீக சுகமளித்தல்கள் மற்றும் உள்ள காரியங்கள் இல்லாதிருந்தன. அவர்கள் மத்தியில் ஆசீர்வாதங்களே இல்லாதிருந்தன. ஆனால் இயேசு ஒரு முற்றிலுமான ஆவிக்குரிய பிரகாரமான வேத வாக்கியங்களின் வெளிப்பாடாக இருந்தார். அவர்கள், ஏன் அது இன்னென்ன விதமாக எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இயேசுவோ, ஆம், அது இப்படியும் கூட எழுதப்பட்டிருக்கிறது என்றார். ஆனால் தேவன் தம்முடைய மனிதனை தம்முடைய அடையாளங்களினால் ரூபகாரப்படுத்தினார். பேதுரு அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் அதே விதமாக கூறினார். அவன், இஸ்ரவேலரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்றார். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அங்கே பெரிய சனகரி ஆலோசனை சங்கத்தினால் முன்னறிவின்படியே ஒப்புக் கொடுக்கப்பட்ட, அதாவது ஆனால் தேவனுடைய முன்னறிவினால் தேவன் இந்த மரணத்துக்கு எதுவாய் மறிக்கும்படி அவரை முன்னியமித்திருந்தார். நீங்கள் அவரை கொடுமான அக்கரவக்காரருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்தீர்கள். நீங்கள் சீவாதிபதியை சிலுவையில் அறிந்தீர்கள். தேவன் அவரை எழுப்பினார். நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். என்ன ஒரு பிரசங்கியா? அவனால் தன்னுடைய சொந்த பெயரையும் கூட கையெடுத்துட முடியாது. ஆனால் அவன் தேவனை அறிந்திருந்தான். அவர்கள் அவன் இயேசுடனே கூட இருந்தவன் என்றும் அவனுக்கு சம்பவித்திருந்ததையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். நிச்சயமாகவே அது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடாய் உள்ளது. ஓ, என்ன இப்பொழுது அங்குதான் காரியமே உள்ளது. காயின் அந்த மாம்ச பிரகாரமான நிலைமையில் இருந்தான். அந்த மாம்ச பிரகாரமான சபையும் இன்றைக்கு அதே நிலையில் தான் உள்ளது. ஆவிக்குரிய சபையோ இன்னமும் அக்னி சபத்தையும் இன்னும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் இன்னும் மாறாத கிறிஸ்துவையும் உடையதாயிருக்கிறது. அது ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆட்டுக்குட்டியின் இரண்டாம் வருகை வரையில் எல்லா விதத்திலுமே மறிக்கும் ஆட்டுக்குட்டியே ரூபகாரப்படுத்துகிறது. அவர் முற்றிலும் நேற்று மிண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார். அந்த காயின் வம்சவரிசையில் பக்தியான மெருகேற்றப்பட்ட மேலைகள் இருந்தன. சரியாக அந்த விதமாகவே இருந்து வந்தனர். அதே விதமாகவே ஒவ்வொரு நாளும் அதே விதமாக இருந்தனர். காயின் ஆவேலுக்கு செய்தது போலவே குற்றம் காண்பவர்களும் துன்பப்படுத்துவோர்களுமாக இருந்தனர். எனவே அவர்கள் இன்றைக்கும் அவ்வளமாகவே இருக்கிறார்கள், அவ்வாறே இருந்து வருகிறார்கள், எப்போதும் அந்த விதமாகவே இருப்பார்கள். மாம்ச பிரகாரமானவர்கள் அவிசுவாசிகள், அது உண்மை. இப்பொழுது ஆதியாகமம் 3:8 நான் 20 வசனத்தையும் கூட இங்கே வாசிக்கிறேன். நான் சற்று முன்பு அதை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். பாருங்கள், அது இந்த வஞ்சித்தல் நடந்துவிட்ட பிறகு தாயின். இப்பொழுது பொருங்கள், நீங்களோ எப்படி ஒரு பாம்பினால் ஒரு சர்பத்தினால் அவ்வாறு செய்ய முடிந்திருக்கும் என்று கேட்கலாம். ஆனால் சகோதரனை இங்கே கவனியுங்கள், அது ஒரு சர்பமாய் இருந்தது என்று வேதம் கூறவில்லை. வேதம் அது சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது என்று உரைத்துள்ளது. அது ஒரு ஊர்வனமாய் இருக்கவில்லை, அது ஒரு மிருகமாய் இருந்தது. அது அங்கே அவ்வாறுதான் இருந்தது. நீங்கள் விரும்பினால் நமக்கிடையே ஒரு சிறு அடையாளத்தை போல நான் இதை உங்களுக்கு கூறட்டும். அங்குதான் விஞ்ஞானம் குழப்பமடைந்துள்ளது. ஒரு மனிதருக்கு நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பது ஒரு மனித குரங்கு என்றே அவர்களால் கண்டறிய முடிந்துள்ளது. எத்தனை பேர் அதை அறிந்துள்ளீர்கள்? ஆனால் அங்கே ஒரு காரியம் இடையில் உண்டு. ஆயினும் அவர்களால் மனித எலும்புகளை மனித குரங்கின் எலும்புகளோடு சரிவர இணைத்து பார்த்து கூற முடியவில்லை. அதே சமயத்தில் அது மிகவும் நெருக்கமான ஒன்றாக உள்ளது. அவர்கள் அதை ஒரு தவளை குஞ்சிலிருந்து ஒப்பிட்டுக் கொண்டு வரலாம். அவர்கள் அதை ஒரு தலைப்பிரட்டிலிருந்து ஒப்பிட்டுக் கொண்டு வரலாம். அவர்கள் அதை ஒப்பிட ஒவ்வொரு மிருகத்தையும் கொண்டு வரலாம். ஆனால் அதை ஒப்பிட ஒரு கரடியை கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு கரடியை எடுத்து அதனுடைய தோலை உரித்து விட்டால் அது ஒரு சிறிய ஸ்திரீயை போன்றே இருக்கும், அதே விதமாகவே இருக்கும். அதை தோல் உரித்து அங்கே நிற்க வைத்தால் ஸ்திரீயை போன்றே ஸ்திரீ நிற்பது போன்றே இருக்கும். அவளும் ஒரு கரடியை போலவே இருக்கிறார். கரடியினுடைய பாதமும் கரமும் மனித இனத்தை போன்றே உள்ளது. ஆனால் ஒரு மனித குரங்கோ அதை பார்க்கலும் நெருக்கமானதாக இருக்கிறது. அது கிட்டத்தட்ட மனிதனை போன்று இருந்தாலும் அவர்களால் அதை கண்டறிய முடியவில்லை. நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கே ஒரு சிறு ரகசியம் உள்ளது. அது எங்கே உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? அது அவர்களிடத்திலிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வேண்டுமானால் எல்லா எலும்புகளையுமே தோண்டி பார்க்கலாம். அவர்கள் தோண்டி பார்க்கலாம், சிற்பிகள் தோண்டி பார்க்கலாம், விஞ்ஞான மற்றும் கால கணிப்பாய்வாளர்கள் அணு அளவைகளினால் கால அளவை கணக்கிட்டாலும் அவர்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் சர்பமானது பூமியின் மேலிருந்த சகலத்தை பார்க்கிலும் மேலானதால் ஒரு மனிதனை போன்றிருந்தது. தேவனோ அதை சபித்து அது தன்னுடைய வயிற்றிலே ஊர்ந்து போகும்படி செய்துவிட்டார். எனவே அது ஒரு மனிதனை போன்ற சாயலே இல்லாமல் ஒரு பாம்பாக மாறியிருக்கிறது. இப்பொழுது அப்படியே உங்களுடைய தலையை சொல்லிக் கொள்ளுங்கள். விஞ்ஞானிகளான அவர்கள் அதை சற்று ஆய்ந்து பார்க்கட்டும். ஆனால் வேதமோ சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் அது தந்திரமுள்ளதா இருந்தது என்று கூறுகிறது. அது உண்மை. அது மனிதனுக்கும் குரங்கிற்கும் இடையே இருந்த இணைப்பாயிருந்தது. தேவனோவாதை சபித்து அது செய்திருந்த காரியத்தின் நிமித்தமாக தன்னுடைய வயிற்றிலேயே ஊர்ந்து செல்லும்படி செய்து விட்டார். அது இந்த ஸ்திரீயை வஞ்சித்தது. அவள் தன்னுடைய முதல் குமாரனை பெற்றெடுத்தாள். அதுவே காயினாயிருந்தது. சுவாபப்படி சர்பத்தினுடைய சொந்த தூண்டுதலாயிருந்தான். பிசாசு சர்பத்துக்குள் நுழைய அது அதனை செய்தது. அப்பொழுது அவள் கர்ப்பந்தரித்து பிரசவித்தாள். அவள் வஞ்சிக்கப்பட்ட பிறகு அவள் மீண்டும் கர்ப்பந்தரித்தாள். இப்பொழுது கவனியுங்கள், அவள் வஞ்சிக்கப்பட்டாள். அவள் ஏறக்குறைய அவள் தவறு செய்து விட்டாள். ஆனால் அவள் தன்னுடைய கணவனால் கர்ப்பவதியான போது அவள் சரியாக முறைப்படியானவளாக இருந்தாள். ஏனென்றால் அதற்கு பின் அநேக அநேக முறைகள், அநேக மாதங்கள், அநேக நாட்கள் அவள் ஆதாமோடு இருந்திருப்பாள். உங்களால் அதை கூற முடியாது, நமக்கு தெரியாது. ஆனால் அவள் ஆதாமினுடையதையும் பெற்றெடுத்தாள். யாரோ ஒருவர் அந்த கேள்வியை கேட்டிருந்தார், அதாவது நல்லது, அவள் காயின் பிறந்த போது அவள் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு குமாரனை பெற்றேன் என்றால் முற்றிலுமாக நிச்சயமாகவே அது அவ்வாறே இருக்க வேண்டியதா இருந்தது. அது இயற்கையின் விதியா இருந்தது. இன்றைக்கு நீங்களும் சரியாக அந்த விதமாகவே இருக்கிறீர்கள். நீங்கள் பிறக்கும் போது தேவன் அப்படியே இறங்கி வந்து உங்களை உருவாக்குகிறதில்லை. நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையின் கர்ப்ப பிறப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு, அதாவது அங்கே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கர்ப்ப பிறப்பாய் இருப்பார்கள். அது எல்லா நேரத்திலுமே ஒரு பிரதி உற்பத்தியாய் உள்ளது. மரங்களின் விதைகள் மற்றும் உள்ள அதுபதமான காரியங்களை போலவே ஆகும். ஆனால் மூல காரியத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும். எனவே அது இதனை விளக்குகிறது என்று நான் நம்புகிறேன். நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் உள்ளது? இனிமேல் நேரமே இல்லை. இந்த நல்ல அடுத்த ஒரு கேள்விக்கு செவி கொடுங்கள். அதாவது நாம் ஞாயிறு அதை பார்க்க போகிறோம். எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். நாம் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். கிறிஸ்து அந்த நேரத்திலே இப்பொழுது நான் அதன் பேரிலான சில வேதவாக்கியங்களை, நல்ல வேதவாக்கியங்களை எடுத்து வைத்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். அதை போன்றே இதோ ஒரு நல்ல கேள்வி உள்ளது. இதற்கு பதிலளிக்கும்படியாக இன்னும் 1 அல்லது 2 நிமிடங்கள் நீங்கள் என்னை பொறுத்துக் கொள்வீர்களா? அதற்கு அதுவே பதிலளிக்க கூடும். நீர் துன்மார்க்கர் நித்தியமாய் எரிய மாட்டார்கள் என்று கூறும்போது, நல்லது, நான் இப்பொழுது யெகோவா சாட்சிக்காரர் அதன் பேரில் கூறினதை கூறினேன். நான் கூறினேன் அல்லவா, துன்மார்க்கர் நித்தியமாக எரிய மாட்டார்கள் என்று நீங்கள் கூறும் போது நீர் அது பாதாளத்தில் அல்லது அக்கினி கடலில் என்று பொருட்படுத்தி கூறுகிறீரா? வெளிப்படுத்தின விசேஷம் அதை கூறுகிறது என்பதை நான் அறிவேன். அது 20வது அதிகாரம். அதாவது நரகம் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன, அவர்கள் நித்தியமாக எரிந்து போகவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் என்னவாகிறார்கள்? நான் அதை குறித்து கூறியிருக்கிறது போல, சகோதரனே அல்லது சகோதரியே, அது யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் அழிந்து போவார்கள். அவர்களுக்கு இனிமேல் ஒன்றுமே இருக்காது. அவர்களுக்கு ஒரு துவக்கம் இருந்தது, அங்கே அவர்களுக்கு முடிவும் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவார்கள். அவர்கள் எவ்வளவு காலம் எரிவார்கள் அதை கூற முடியாது. ஆனால் பாருங்கள், அங்கே நீங்கள் உங்களுடைய சிந்தைகளை புரிய வைத்துக் கொள்ள கூடுமானால் நலமாயிருக்கும். பாருங்கள், அது மிகவும் எளிமையானது. ஒரே மாதிரியான நித்திய ஜீவன் தான் உண்டு. அது தேவனிடத்திலிருந்து தாமே வருகிறது. தேவன் மாத்திரமே நித்திய ஜீவனாயிருக்கிறார். நீங்கள் இங்கே கிரேக்க வேதாகம அகராதியில் எடுத்து பார்த்தால் ஜோயி என்ற கிரேக்க வார்த்தை உள்ளதை பார்க்கலாம். ஜோயி என்பது நித்திய ஜீவனாய் உள்ளது. நித்திய ஜீவன் என்பது தேவனாயிருக்கிறது. இயேசு, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறேன் என்றார். நீங்கள் இங்கே கிரேக்க வேதாகம அகராதியை நோக்கி பார்த்தால் அதில் ஜோயி என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது ஒரே நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு. வேதாகமத்தில் எந்த இடத்திலும் நித்திய நரகம் இருக்கும் என்று கூறுகிற ஒரு இடமே இல்லை. அவர்கள் சதா காலம் எரிவார்கள் என்றே வேதம் கூறியுள்ளது. இப்பொழுது சதா காலம் என்ற வார்த்தைக்கு சென்று பார்த்தால் அதற்கு ஏன் என்று உள்ளதை பாருங்கள். நீங்கள் இங்கே வேதாகமத்தில் கவனித்தீர்களா, எத்தனை பேர் ஏன் என்று அதில் கூறப்பட்டிருப்பதை இப்போதாக கேட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஏன் என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவு என்பதை அறிவீர்கள்? ஏன் நிச்சயமாக ஏன் என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவு என்பதை எவருமே அறிவர். அவர்கள் ஏன் என்று அர்த்தம் கொண்ட குறிப்பிட்ட காலம் எறிவார்கள். அக்னிக் கடலுக்குள் தள்ளப்பட்டு ஏன் என்று அர்த்தம் கொண்ட குறிப்பிட்ட காலம் எரிந்து போவார்கள். ஏன் என்பதன் பொருள் கால அளவுகள் என்பதாகும். அவர்கள் கோடான கோடி ஆண்டுகளாக தண்டனையில் எரியலாம், ஆனால் முடிவாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். ஒன்று சேர்ந்து அழிந்து போகும்படியாக பாருங்கள். ஏனென்றால் பரிபூர்ணம் இல்லாதிருக்கிற ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணத்திலிருந்து தாறுமாறாக்கப்பட்டதாக உள்ளது. அதற்கு ஒரு துவக்கம் இருந்தது, எனவே அதற்கு முடிவும் இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ள நாம் ஜோயியை, தேவனுடைய சொந்த ஜீவனை நமக்குள்ளாக பெற்றுள்ளோம். நித்திய ஜீவனை உடையவர்களாயிருக்கிறோம். சதா காலங்களிலும் உள்ள ஜீவனை உடையவர்களாய் அல்ல, பாவியோ சதா காலங்களிலும் உள்ள ஜீவனை உடையவனாயிருக்கிறான். ஆனால் நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாயிருக்கிறோம். அண்மையில் சகோதரன் காட்சி அவர்கள் நாங்கள் அமர்ந்து கொண்டிருந்த போது, அதாவது நாங்கள் புறப்படும் முன் அங்கே கற்கள் இருந்தன. அப்பொழுது அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன் வாழ்ந்த பண்டைய மிருகத்தின் புதைப்படிவ கல்லை எடுத்து, சகோதரன் பிரணாம் அவர்களே, அது எவ்வளவு காலத்துக்கு முந்தினதா இருந்தது என்று அவர் கேட்டார். அப்பொழுது நானோ, ஓ, கால வரிசைப்படி அது 10,000 ஆண்டுகள் இருந்திருக்கலாம் என்று நீங்கள் கூறலாம். அது ஏதோ ஒரு விதமான ஒரு காலத்தில் வாழ்ந்த பண்டைய சமுத்திர பெரிய கோர உருவம் கொண்ட பிராணியாய், ஒரு சமுத்திர விலங்காய் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்திருக்கலாம் என்றேன். அப்பொழுது அவர் அந்த பிராணியின் வாழ்க்கையோடு ஒப்பிடும் போது மானிட வாழ்க்கை எவ்வளவு குறைவுள்ளது என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றார். அதற்கு நானோ, ஓ, ஆனால் சகோதரனே, அந்த காரியத்திற்கு முடிவு உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற ஜீவனுக்கோ முடிவில்லை. அது 2,000 அல்லது 3,000 ஆண்டுகள் வாழலாம், ஆனால் அது ஒருபோதும் நித்திய ஜீவனை உடையதாக இருக்காது. ஏனென்றால் நித்திய ஜீவன் தேவனிடத்திலிருந்து மாத்திரமே உண்டாகிறது என்றேன். நித்தியம் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரமிப்புக்குட்படாமல் மரணத்திற்கு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிறபடியால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஒரு அவிசுவாசி ஒரு குறிப்பிட்ட கால ஜீவனையை உடையவனாய் இருக்கிறான். நித்தியமான, அதாவது ஒரு விசுவாசி நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். அது நித்தியமாய் இருக்கிறபடியால் அழிந்து போக முடியாது. ஆனால் ஒரு விசுவாசி அவன் செல்லுகையில், அதாவது ஒரு அவிசுவாசி உலகத்தினூடாக செல்வான், அவனுக்கு கவலைகளும் துயரங்களும் உண்டு. ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை அவன் அனுபவிப்பதாக கூறிக்கொள்கிறான். ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிக்கிறான். ஸ்திரீகள், மதுபானம், மகிழ்ச்சியான பெரிய நேரம் அவன் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருப்பதாக அவன் எண்ணுகிறான். அவன் மறித்து அவன் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலுக்குள் செல்வான். அங்கே சதா காலமும் எரிந்து கொண்டே இருக்க போகிறான். ஒரு காலம் அவனுடைய ஆத்மா 100 கோடி ஆண்டுகள் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் வாதிக்கப்படலாம். நீங்களோ அது வழக்கமாக காணப்படுகிற கந்தக்கல்லை போல இருக்குமா என்று கேட்கலாம். அது இதை பார்க்கலும் கோடிக்கணக்கான மடங்கு மோசமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களால் அதை நெருப்பின் மூலம் இப்பொழுது உள்ள அக்னியை கொண்டு விவரித்துக் கொள்ள முடியாது என்று நான் நினைக்கிறேன். அக்னியினால் என்று அது குறிப்பிடப்பட்டுள்ளதற்கான ஒரே காரணத்தினால் அது நமக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் முற்றிலும் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறது என்பதாகும். அது முற்றிலும் பட்சித்து ஒவ்வொன்றையும் அழித்து விடுகிறதையே அந்த அக்னி செய்கிறது. ஆகையால் அது அவ்வண்ணமே அங்கு இருக்கும். ஆனால் ஒரு விதமாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஆத்மா உங்களுக்கு உண்டு. இப்பொழுது நீங்கள் அக்னி என்ற வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவி என்பதும் பரிசுத்த ஆவியும் அக்னியும் என்றே உபயோகப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி பாவத்தை எரித்து போடுகிறது, பாருங்கள், சுத்தமாக்குகிறது. ஆனால் இந்த அக்னி அது நரகத்திலிருந்து வருகிறது. அது ஒரு அக்னி கடல் என்று கூறப்பட்டுள்ளது. அது என்னவென்றால் அது ஒரு தண்டனையோடு வாதிக்கப்படுவதாய் உள்ளது. ஐஸ்வர்யவான் பாதாளத்திலிருந்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்த போது லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், ஏனென்றால் இந்த அக்கினி ஜுவாலை என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றான். ஒரு எரிகின்ற நரகம் இல்லை என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஒரு உண்மையான நரகம் உண்டு, உண்மையாகவே ஒரு பிசாசு உண்டு என்றால் ஒரு உண்மையான நரகமும் உண்டு. ஆனால் நீங்கள் பாருங்கள், தாறுமாறாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. ஏனென்றால் அது முடிவிலே அந்த தூய்மைக்கும் தேவனுடைய பரிசுத்திற்கும் திரும்பி வர வேண்டும். தேவன் நித்தியமாயிருக்கிறார். நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருந்தால் தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். தேவன் மறிக்க முடியாதது போலவே நாமும் ஒருபோதும் மறிக்க முடியாது. அங்குதான் காரியமே உள்ளது. இப்பொழுது அந்த மூல வாக்கியமே அதை உண்மையாகவே விளக்குகிறது. பாருங்கள், அது சரியாக கூறுகிறது. இப்பொழுது நாம் பார்ப்போம். எனக்கு தெரியாது, ஆம், அவர்கள் என்னவாக ஆவார்கள்? அவர்கள் அழிந்து போவார்கள். இனிமேல் அவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் ஆவார்கள். ஆத்மா போய்விடுகிறது, ஆவி போய்விடுகிறது, ஜீவன் போய்விடுகிறது, சரீரம் போய்விடுகிறது, சிந்தனைகள் போய்விடுகிறது, ஞாபக சக்தி போய்விடுகிறது. இனி ஒருபோதும் பொல்லாத சிந்தனைகள் கூட இருக்காது, அல்லது ஒருபோதும் பொல்லாங்கு மகிமைகள் சம்பவிக்காது. அது உண்மை. இங்கே இந்த பாகத்தில் இருக்கும் அந்த ஜனங்களை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? வேதமோ துன்மார்க்கருடைய யோசனைகளும் கூட அழிந்து போவோம் என்று கூறவில்லையா? அவனுடைய சிந்தனைகள் அழிந்து போவோம். இதோ ஒரு மனிதர் இங்கே இருப்பான் என்றும், இதோ தேவனாகிய மகத்தான பரிசுத்தர் இங்கே இருக்கிறார் என்றும், அங்கே அப்பால் உள்ள ஒரு குழியில் அதற்குள் ஆத்துமாக்கள் இருந்து கொண்டிருக்கும் என்றும் அறிகிறீளா? ஏன், அது பரலோகமாக இருக்க முடியாது. அந்த எண்ணங்கள், அந்த ஞாபக சக்தி, தாறுமாறாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு பொல்லாத சிந்தனையும், ஒவ்வொரு காரியமும் அழிந்துவிடும். அதில் உள்ள பொல்லாத ஒவ்வொரு காரியமும் அழிந்து போகும். நாம் வேறேதும் இல்லாமல் ஜோயியோடு, தேவனுடைய ஜீவனோடு சுத்தமாக இருப்போம். காலங்கள் உருநோடி கொண்டே இருக்க நித்தியத்தில் இருப்போம். அதற்கு ஒருபோதும் முடிவே இல்லாமல் நித்தியமாயிருக்கும். துன்மார்க்கர் குறிப்பிட்ட கால தண்டனைக்குள்ளாக சென்றனர், ஆனால் நீதிமான்களோ நித்திய ஜீவனுக்குள்ளாக சென்றார்கள். உங்களுக்கு இது புரிகிறதா? குறிப்பிட்ட கால தண்டனை, நித்திய ஜீவன், என்ன ஒரு வித்தியாசம்! இப்பொழுது பாருங்கள், அதுவல்ல, இப்பொழுது எனக்கு தெரியும் உங்களுக்கு, அதாவது என்னுடைய அருமையான சிறுபிள்ளைகளாய் உங்களிடத்தில் எனக்கு எல்லாமே தெரிந்தது போன்று என்னை காண்பிக்க முயற்சிக்கவில்லை. நான் அதை செய்தால் இப்பொழுது நான் இன்னும் மூன்று அல்லது நான்கிற்கு மேற்பட்ட நல்ல கேள்விகளை வைத்துள்ளேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் அவைகளை ஞாயிறு காலையில் எடுக்க உள்ளேன். இப்பொழுது கவனியுங்கள், எழும்புகிற இந்த கேள்விகளை பாருங்கள். நான் ஒரு வயதான பிரசங்கியா, நான் 26 ஆண்டுகளாக ஊழியத்தில் இருக்கிறேன். நான் இதற்காக, என்னால் இதை கூற முடியும் என்பதற்காக மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். என்னுடைய ஜீவியத்தில் எந்த காரியமும் எனக்கு முதலில் வெளிப்படுத்தப்படாமல் அதை அறிமுகப்படுத்த ஒருபோதும் நான் ஒருபோதும் முயன்றதே இல்லை. அந்த கர்த்தருடைய தூதனுக்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். எனக்கு கல்வி அறிவு இல்லாதிருந்தது, எந்த திறமையும் இல்லாதிருந்தது. இந்த தூதன் இறங்கி வந்தார். அவர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு எனக்கு ஒத்தாசையாக இருந்து வருகிறார். ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் முற்றிலுமாக பொருந்தாத எந்த ஒரு காரியத்தையும் அவர் என்னிடத்தில் ஒருபோதும் கூறினதே இல்லை. அவர், நீ ஒரு தெய்வீக சுகமளித்தின் வரத்தை கொண்டு செல்வாய் என்று கூறின போது நான் உடனே அதை எழுதினேன். அவர் அதை கூறின விதமாகவே நான் அதை எழுதி வைத்தேன். And about 3 years later, the manager called my team. 3 வருடத்திற்குள்
மேலாளர் அதை என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து, சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் அதை கவனித்தீர்களா? அவர் உங்களிடத்தில் ஒரு வரம் என்று கூறினபடியே அது மிக பரிபூர்ணமாய் உள்ளது என்றார். பாருங்கள், வரம் என்று ஒருபோதும் கூறவில்லை. வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொன்றும், ஒவ்வொரு வரமும் வரமாய் உள்ளது. ஆனால் தெய்வீக சுகமளித்தல், அது ஒரு வரமாய் உள்ளது. அது சுகமளிக்கும் மரங்களாய் உள்ளன. நீங்கள் எல்லா விதமான சுகமளிக்கும் மரங்களையும் வித்தியாசமான விதங்களில் பெற்றிருக்க கூடும். ஆனால் மற்ற ஒவ்வொன்றும் வரமாய் உள்ளது. அந்த, அதாவது தீர்க்க தரிசன வரம், அந்த இதை குறித்த வரம். ஆனால் தெய்வீக சுகமளித்தல் வரங்கள் என்று பன்மைகளில் உள்ளன. நான் அதை ஒருபோதும் கவனித்ததே இல்லை. அதாவது பரிசுத்த ஆவியானவர் மிகவும் பரிபூர்ணமாய் இருக்கிறார். ஓ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே பரிசுத்த ஆவியானவர் 100 கணக்கான மனிதரை கொண்டு 100 கணக்கான ஆண்டுகளாக தனித்தனியாக வேதாமத்தை எழுதினார். என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அவர்களில் ஒருவரும் மற்றவருக்கு வேறுபட்டிருக்கவில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் வேறுபாடின்றி முழுமையாயிருந்தனர். மேலும் அவர்களில் ஒருவர் மற்றவரை குறித்து ஒருபோதும் கேள்விப்பட்டதும் கூட இல்லை. பவுல் புறப்பட்டு சென்று அரேபியாவில் இருந்தான். 14 ஆண்டுகளாக எருசலேமிற்கு வருகை தரவில்லை. ஆனால் எருசலேமில் இருந்தான். ஒருபோதும் எருசலேமிற்கு புறப்பட்டு செல்லவில்லை. ஆனால் அரேபியாவில் இருந்துவிட்டு பின்னர் பிரசங்கிக்க துவங்கின போதும் பேதுருவையும் மற்றவர்களையும் 14 ஆண்டுகளாக பார்க்கவே இல்லை. அவர்கள் ஒன்றாக சேர்ந்த போது, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம், தெய்வீக சுகமளித்தல், தேவனுடைய வல்லமை போன்ற ஒரே காரியத்தை அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்ததை கண்டனர். ஓ, நான் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களில் ஒருவன், நான் அவர்களில் ஒருவன், நான் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா! அவர்களில் ஒருவன், நான் அவர்களில் ஒருவன், நான் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பெந்தேகோஸ்தேவில் விழுந்த அக்கினியால் சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமான மக்கள் எங்கும் உள்ளனர். அவர்கள் இருதயங்கள் யாவும் அக்கினியால் ஜுவாலிக்கின்றன. ஓ, இப்பொழுது அது என் இருதயத்தில் கொழுந்துவிட்டு எரிகிறது. ஓ, அவருடைய நாமத்திற்கே மகிமை. நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் மேலறையில் ஒன்று கூடி எல்லோரும் அவருடைய நாமத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட ஊழியத்திற்காக வல்லமை வந்தது. அந்த நாளிலே அவர்களுக்காக அவர் என்ன செய்தாரோ இப்பொழுது அதையே அவர் உங்களுக்காக செய்வார். நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களை ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கவனியுங்கள், நான் உங்களுக்காக ஒரு சிறு செய்தியை வைத்துள்ளேன். என் சகோதரரே, வந்து இந்த ஆசீர்வாதத்தை தேடுவே. அது பாவத்திலிருந்து உங்களுடைய ஆத்மாவை சுத்திகரிக்கும். அது சந்தோஷ மணிகள் ஒலிக்க துவங்கும். உங்களுடைய ஆத்மாவை தொடர்ந்து அனல் மூட்டும். ஓ, அதனுடையத்துக்குள்ளாக இப்பொழுது கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருக்கிறது. ஓ, அவருடைய நாமத்துக்கே மகிமை. நானும் அவர்களை ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அவர்களை ஒருவராய் இருப்பதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா? அது என்ன? அது வெளிப்படுத்துகிற ஆவியாய் உள்ளது. அது இந்த கல்லின் மேல் என்ற ஒரு தேவனுடைய வெளிப்பாடாய் உள்ளது. ஒரு தலைமை பேராராய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அண்மையில் என்னுடைய வீட்டில் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அவர், திருபிரணாம் அவர்களே, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க வந்துள்ளேன் என்றார். அதற்கு நானோ, சரி கேளுங்கள் ஐயா என்றேன். மேலும் அவர், பேராயரிடத்திலிருந்து உங்களுக்கு வந்துள்ள ஒரு கடிதத்தை நான் இங்கே வைத்திருக்கிறேன் என்றார். அதற்கு நான், சரி ஐயா என்றேன். அப்பொழுது அவர், நீங்கள் கூறும் வாக்குமூலத்திற்காக நீங்கள் உங்களுடைய கரத்தை வைத்து நீங்கள் கூறப்போவது உண்மை என்று பயபக்தியோடு சத்தியம் பண்ணுவீரா என்று கேட்டார். அதற்கு நானோ, நான் சத்தியம் பண்ண மாட்டேன் என்றேன். மேலும் தான், வேதம் வானத்தின் பேரிலாவது அல்லது பூமியின் பேரிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள், ஏனென்றால் அது அவருடைய பாதபடி. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடமீர்கள் என்று உரைத்துள்ளது. எனவே நான் கூறுவதை பேராயர் கேட்க விரும்பினால் அவர் என்னுடைய வார்த்தையை அதற்காக ஏற்றுக்கொள்ளட்டும். அவர் கேட்க விரும்பவில்லை என்றால் நான் அதற்காக சத்தியம் பண்ண மாட்டேன் என்றேன். புனித இருதய திருச்சபையிலிருந்து இங்கு வந்த இந்த கத்தோலிக்க குரு, நீர் பவுலின் பிரேசியர் அவர்களுக்கு இன்னென்ன குறிப்பிட்ட தேதியில் ஞானஸ்தானம் கொடுத்தீரா என்று கேட்டார். அதற்கு நான், ஐயா, நான் ஓஹையா நதியில் ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்றேன். அப்பொழுது அவரோ, நீர் அவளுக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தீர் என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அவளை தண்ணீரில் மூழ்கி அவளுக்கு முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்றேன். அப்பொழுது அவரோ அதை குறித்துக் கொண்டார். மேலும், கத்தோலிக்க சபையானது முன்பெல்லாம் அந்த விதமாகவே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு நான், எப்பொழுது என்று கேட்டேன். அப்பொழுது அவர், ஆதிகாலத்தில் என்றார். அதற்கு நான், எந்த ஆதிகாலத்தில் என்று கேட்டேன். அப்பொழுது அவர், துவக்கத்திலே என்றார். அதற்கு நான், எந்த துவக்கத்தில் என்று கேட்டேன். அப்பொழுது அவரோ, வேதத்தில் என்றார். அதற்கு நான், சீஷர்களிருந்து ஆரம்ப காலத்தையா நீர் பொருட்படுத்தி கூறுகிறீர் என்று கேட்டேன். அப்பொழுது அவரோ, நிச்சயமாகவே என்றார். அப்பொழுது நான், சீஷர்கள் கத்தோலிக்கராய் இருந்தார்கள் என்று நீர் கூறுகிறீரே என்றேன். அதற்கு அவரோ, அவர்கள் நிச்சயமாகவே கத்தோலிக்கர்கள் தான் என்றார். அப்பொழுது நான், கத்தோலிக்க சபை அது மாற்றவில்லை என்று நான் எண்ணியிருந்தேனே என்றேன். அதற்கு அவரோ, அது மாற்றவில்லையே என்றார். அதற்கு நான், அப்பொழுது பேதுருவோ, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஏன் கூறினார்? நீங்களோ, அவன் ஒரு போப்பாக இருந்தார் என்று கூறுகிறீர்களே என்று கேட்டேன். அதற்கு அவரோ, ஆம், போப்புதான் என்றார். அப்பொழுது நான், அப்படியானால் நீங்கள் ஏன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்கள்? அவன் தண்ணீரில் மூழ்கினான், நீங்களோ தெளிக்கிறீர்கள். இப்பொழுது என்ன சம்பவித்தது என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆனால் நீங்கள் பாருங்கள், கத்தோலிக்க சபையானது அவர்கள் செய்யும்படி விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்ய அதிகாரத்தை உடையதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது நான், நீர் சீஷர்கள் கத்தோலிக்கர்கள் அழைத்தீரே என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆம் என்றார். அப்பொழுது நான், ஐயா, நான் ஜோசிபசினுடைய புத்தகத்தை வைத்துள்ளேன். நான் பாக்ஸ் என்பவர் எழுதின ரத்த சாட்சிகளின் புத்தகத்தை வைத்துள்ளேன். நான் பெம்பர்மேன் என்பவருடைய ஆதி காலங்கள் என்ற புத்தகத்தை வைத்துள்ளேன். நான் இஸ்ரப் என்பவருடைய இரு பாபிலோன்கள் என்ற புத்தகத்தையும் வைத்துள்ளேன். உலகில் உள்ள மிக பழமையான சரித்திர புத்தகங்களையும் வைத்துள்ளேன். எனவே எங்கே கத்தோலிக்க சபையானது நியமிக்கப்பட்டது இல்லை, ஒரு ஸ்தாபனமானது என்று எனக்கு காண்பியுங்கள். கடைசி அப்போஸ்தலன் மறித்த பிறகு 600 ஆண்டுகள் கழித்தே ஆனது என்று கூறினேன். ஓ, அவரோ, நாங்கள் சபை கூறுகிறதையே விசுவாசிக்கிறோம் என்றார். அதற்கு நான், வேதம் கூறுகிறதையே நான் விசுவாசிக்கிறேன் என்றேன். புரிகிறதா? ஏன்? அவரோ, தேவன் தம்முடைய சபையில் இருக்கிறார் என்றார். நானோ, தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கிறார் என்றேன். நான் கூறினேன். இருந்தாலும் அவர் கூறினார், நான் தேவன் தம்முடைய சபையில் இருக்கிறார் என்று வேதம் கூறவில்லை, ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கிறார் என்று கூறுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, நமக்குள்ளே வாசமானார் என்றேன். அது உண்மை. நான் தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கிறார் என்றேன். அவரோ வெளியே போய் அதை கூறினார். அவர், பரவாயில்லை, எங்களால் விவாதிக்க முடியவில்லை என்று கூறிவிட்டு, காரணம் நீங்கள் வேதத்தில் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள், நான் சபையில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டார். நான், வேதம் தேவனுடைய ஏவப்பட்ட வார்த்தையா இருக்கிறது என்றும் அது எந்த ஒரு முரண்பாடும் இல்லை என்றும் நான் விசுவாசிக்கிறேன். அது தேவனுடைய வார்த்தையாய் வரப்போகும் முழு காலங்களுக்குமான அவருடைய நித்திய திட்டங்களாய் இருக்கின்றன. அவர், வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை என்றார். அது உண்மை. நான் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவரோ, திருமதி பிரேசியர் அவரிடம் சென்றார். அவர், திருமதி பிரேசியர், உன்னுடைய மகள் கத்தோலிக்க சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கலாம் என்று சம்மதித்து ஒரு காகிதத்தில் கையெழுத்திட்டு இங்கு தருவாயா என்று கேட்டார். அதற்கு அவளோ, நான் அதை பார்க்கிலும் அவளோடு கலரைக்கு நடந்து செல்வதே மேலாகும் என்றாள். அப்பொழுது அவர், உனக்கு அவமானம் என்றார். மேலும் அந்த அர்த்தமற்ற காரியத்திலிருந்து அந்த பெண் வெளிவந்து கத்தோலிக்க சபைக்குள்ளாக இருப்பதற்கு நீ நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார். நான், உன்னுடைய பெண் என்னுடைய சபைக்கு வந்தால் நீ அதை குறித்து என்ன கூறுவாய் என்று கேட்டேன். ஓ, அவரோ, அப்படியானால் அது வித்தியாசமானது என்றார். மேலும், இல்லை அதுவல்ல என்றார். அவர் அந்த சிறு பெண்ணை அங்கே இருந்து செல்லவிட்ட போது அவர் எங்கிருந்தோ வந்திருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் எங்கோ இருந்திருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்பொழுது அவள், இப்பொழுது நீர் உள்ளே வருவதற்கும் அதே வாசல் திறந்துள்ளது என்றாள். பாருங்கள், அதுவே வழியாய் உள்ளது. பயப்படாதீர்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களை விரோதிப்பவர் யார்? சரியே, நீங்களோ ஒரு முதுகெலும்பிற்கு பதிலாக பறவையும் கவை எலும்பையே பெற்றுள்ளீர்கள். இன்றைக்கு அதுவே அதை குறித்து தொல்லையாய் உள்ளது. தேவனுக்காக சரியாக உறுதியாக நில்லுங்கள். அந்த அப்போஸ்தலர்கள் மேலும் முன் காலங்களிலும் இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தம்முடைய சபையில் இன்னமும் இருக்கிறார். தேவன் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். அது தேவன் தம்முடைய தெரிந்து கொள்ளினால் ஜனங்களை கொண்டு வந்து அவர்களுடைய கண்களை திறத்தலாகும். இல்லை என்றால் நீங்கள் ஒருபோதும் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் குருடராயிருக்கிறீர்கள். தேவன் உங்களுடைய மனக்கண்ணை திறந்தாலுடைய நீங்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் குருடராய் இருக்கிறீர்கள் என்றும் உங்களால் காண முடியாது என்றும் வேதம் உரைத்துள்ளது. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதே இல்லை. எல்லா கல்வியினாலும் நீங்கள் பெற முடிந்த எல்லா பாண்டித்யத்தினாலும் நீங்கள் அப்படியே தொடர்ந்து குருடாகவே இருந்து வருகிறீர்கள். இப்பொழுது இங்கே உள்ள சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஸ்தாபனத்தவராகி நீங்கள் வேதம் எங்கு பேசுகிறதோ அங்கு நீங்கள் பேசுகிறீர்கள். வேதம் எங்கே அமைதியாக இருக்கிறதோ அங்கு நீங்களும் அமைதியாக இருப்பதாக கூறுகின்றீர்களே. இதை பற்றின சிரமத்தை குறித்து என்ன? நீங்கள் அதன் பேரில் மிக அமைதியாக இருக்கிறீர்களே. சரி, பாருங்கள், அதற்கு ஆவிக்குரிய பிரகாரமான வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் தேவையாயிருக்கிறது. ஆகையால் தேவன் இறங்கி வந்து தம்மை வெளிப்படுத்தி அது சத்தியம் என்பதை ரூபகாரப்படுத்துகிறார். ஆமேன். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நானும் அவனமாகவே நேசிக்கிறேன். ஆமேன். சரி, இப்பொழுது மெத்தோடிஸ்டுகளாகி நீங்கள் எல்லோரும் பாப்டிஸ்டுகளோடு கரங்களை குலுக்க விரும்புகிறீர்களா? பிரஸ்பிடேரியன்களாகி நீங்கள் அவ்வாறு விரும்புகிறீர்களா? இப்பொழுது நீங்களோ சகோதரன் பிரணாம், நீர் பாப்டிஸ்டுகளையும் பாப்டிஸ்டுகளோடு ஐக்கியப்படாத பிரஸ்பிடேரியன்களையும் ஐக்கியத்திலிருந்து வெளியே தர செய்கிறீரா என்று கேட்கலாம். இல்லை ஐயா, நான் அவ்வாறு செய்கிறதில்லை. நான் அவர்களை என்னுடைய சகோதரர்களாகவே கருதுகிறேன் முற்றிலுமாக. நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கவில்லை என்றால் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் சரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, விடுவெளி நட்சத்திரம் என்னும் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தால் அது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டது போன்றே எந்த நன்மையாயும் இருக்காது. அவை வெறுமன பட்டப்பெயர்களே. அவர் சரோனின் ரோஜாவாயிருந்தார். அவர் அவ்வாறு இருந்தாரா? பள்ளத்தாக்கின் லீலி, விடுவெளி நட்சத்திரம், அந்த எல்லாவுமாயிருந்தார். வெற்றிகமாகவே அவர் அவ்வாறு இருந்தார். அப்படியே ஒரு காரியம் அல்லது மற்றொன்று, ஆனால் இங்குதான் அது உள்ளது. சரியான வேத பிரகாரமான முறையோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ளது. நீங்கள் வேத பிரகாரமான வழியை விரும்பினால் அதுவே சரியானது, அதுவே சரியான வழியாய் உள்ளது. இப்பொழுது நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தால் அதனால் பரவாயில்லை என்பது போல் உணர்ந்தார். ஆமே, இது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்தார். ஆமே, தொடர்ந்து செல்லுங்கள், பாருங்கள். ஆனால் என்னை பொறுத்தமட்டில், என்னுடைய பாகத்தை பொறுத்தவரையில், நீங்கள் என்னிடத்தில் சகோதரன் பிரணாம் அவர்களை நான் மீண்டும் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டுமா என்று கேட்டால் அப்பொழுது நான் ஆம் என்றே கூறுவேன். ஏனென்றால் அது என்னுடைய பாகம். அன்று நாள் ஒரு ஸ்திரீ இங்கு வந்து என்னை ஒரு பிரசங்கியா இருக்கும்படி கர்த்தர் அழைத்தார் என்று கூறினாள். அவள் இங்கிருந்தே நிலவிற்கு குதிக்க முடியும் என்பதை என்னால் நம்ப முடியாது போல என்னால் அவள் கூறின அதையும் நம்ப முடியவில்லை. நான், நல்லது சகோதரியே, அது மிக நன்றாய் உள்ளது என்று. மேலும் நான், நீர் திருமணமானவரா என்று கேட்டேன். அதற்கு ஆம் என்றாள். மேலும், உங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் உண்டா என்று கேட்டேன். அதற்கும் ஆம் என்றாள். அப்பொழுது நான், உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டேன். அதற்கு இல்லை என்றாள். அப்பொழுது நான், அப்படியானால் நீங்கள் அவரோடு என்ன செய்ய போகின்றீர்கள் என்று கேட்டேன். அதற்கு, அவரை வீட்டிலேயே விட்டுவிட்டு செல்லப்போகிறேன் என்றாள். அப்பொழுது நான், அதுவே பிசாசு எப்போதும் கொண்டுள்ள மிகச்சிறந்த தூண்டில் என்றேன். முதலாவது, நீங்கள் ஒரு அழகான ஸ்திரீயா இருக்கிறீர்கள். நீங்கள் இங்கிருந்து ஊழிய களத்திற்குள் செல்லும் போது நீங்கள் பிசாசுக்கான வழக்கமான ஒரு தூண்டிலாயும் ஒரு குறியிலக்காயும் இருப்பீர்கள். உன்னுடைய கணவனை வீட்டில் ஒரு வாலிபனை, நீ அவனை இந்த இரண்டு பிள்ளைகளோடு விட்டு செல்ல போகிறாய். அப்பொழுது அவன் மற்றொரு ஸ்திரீயோடு ஓட துவங்குவான். இந்த பிள்ளைகளோ இந்நாட்களில் ஒன்றில் மற்றொரு தந்தையை உடையவராயிருப்பார்களே என்றேன். மேலும் நான், முதலாவது காரியம், தேவன் ஒரு ஸ்திரீயை அழைத்திருந்தால் அவர் தன்னுடைய வார்த்தைக்கு உடன்பட்டு விட்டாரே என்று தொடர்ந்து நான், இப்பொழுது நீங்கள் அவ்வாறு போக விரும்பினால் பரவாயில்லை என்று கூறி, இப்பொழுது பகுத்தறிதல், கர்த்தர் உனக்கு பகுத்தறிதலை கொடுத்திருக்கிறார் என்று நீ கூறுகிறாயே, அப்படியானால் நீ மேடையின் மேல் சென்று அதை செய்ய முயற்சிக்க விரும்புகிறாயா என்று நான் கேட்டேன். அதற்கு அவளோ, சரி என்றாள். என்ன சம்பவித்தது என்று நீங்கள் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், அது ஆர்வம் மிகுதியினால் உண்டானது. அது வார்த்தையின்படி வர வேண்டும். அது வார்த்தையின்படி இல்லை என்றால் அப்பொழுது அது சரியானதல்ல. உங்களுடைய உணர்ச்சிகள் என்னவா இருந்தாலும் நான் கவலைப்படுகிறதில்லை, அது சரியல்ல. ஆமேன். அது நன்மையாகவே தோணிக்கிறது. ஆமேன். சரி,
walk in the line, such a beautiful line, come where
நாம் ஒளியில் நடப்போம். அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒளி, அங்கிருந்து வருகிற இரக்கத்தின் பனித்துளிகளோ பிரகாசிக்கின்றன. இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற இயேசுவே உலகத்தின் ஒளி.
All ye saints of light proclaim Jesus the light of the world.
இயேசுவே உலகத்தின் ஒளியென ஒளியின் பரிசுத்தமான்களே நீங்கள் எல்லோரும் பறைசாற்றுங்கள். அப்பொழுது இயேசுவே உலகத்தின் ஒளி என்று பரலோகத்தின் மணிகள் ஒலிக்கும். நாம் ஒளியில் நடப்போம். அப்பேற்பட்ட அழகான ஒளி, அங்கிருந்து வருகிற படித்துளிகள் இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற இயேசுவே ஒளி. இப்பொழுது நாம் இதை மீண்டும் பாடுகையில் நீங்கள் திரும்பி நான்கு பக்கங்களிலும் உள்ள ஒவ்வொருவரோடும் இப்பொழுது கரங்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் ஒளியில் நடப்போம், அழகான ஒளி. ஆமென். அங்கிருந்து வருகிற இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசிக்கின்றன. இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற இயேசுவே ஒளி. நீங்கள் மெத்தோடிஸ்டுகளை நேசிக்கிறீர்களா? அப்படியானால் ஆமென் என்று கூறுங்கள். பேப்டிஸ்டுகளையுமா, பிரஸ்பிடேரியன்களையுமா, கத்தோலிக்கரையுமா? ஓ, நீங்கள் அவர்கள் எல்லோரையும் நேசிக்கிறீர்களா? அப்படியானால் ஆமென் என்று கூறுங்கள். நாம் ஒளியில் நடப்போம், அழகான. நாம் செல்லுகையில் கரங்களை குலுக்குவோம். ஓ, அங்கிருந்து வருகிற இரக்கத்தின் படித்துளிகள் பிரகாசிக்கின்றன. இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற இயேசுவே ஒளி. இப்பொழுது நாம் கலைஞர் செல்லும் போது பாடும் நம்முடைய பாடலை பாடுவதற்கு முன்னர் இப்பொழுது முடிந்த அளவு நான் மீண்டும் ஞாயிறு இங்கிருப்பேன். இப்பொழுது அதற்கு பின் கிறிஸ்துமஸுக்கு பிறகு வரையிலும் நான் திரும்பி வர மாட்டேன். பாருங்கள், ஏனென்றால் நான் மெக்சிகனுக்கும், மெக்சிகனிலிருந்து கொலராடோவிற்கும், கொலராடோவிலிருந்து ஐடஹோவிற்கும், ஐடஹோவிலிருந்து கலிபோர்னியாவிற்கும் செல்கிறேன். அதன் பின்னரே நாங்கள் திரும்பி வருவோம். கூடுமானால் நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் ஜனவரி மாதம் 24 முதல் பிப்ரவரி மாதம் 2 தேதி வரை லோவாவில் உள்ள வாட்டர்லூவில் இருப்பேன். பாருங்கள், அந்த பெரிய அரங்கம் அங்கு உள்ளது. சற்று முன் நான் அந்த தொலைபேசி அழைப்பை பெற்றுக் கொண்டேன். இப்பொழுதிலிருந்து ஞாயிறு வரை நான் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், லோவாவில் உள்ள வாட்டர்லூ அதுவும் இப்பொழுது அதற்கு நெருக்கமாய் உள்ளது. ஆனால் இப்பொழுது நினைவிருக்கட்டும், சனிக்கிழமை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும் சகோதரனுடைய ஒலிபரப்பை கவனித்து கேளுங்கள். நாங்கள் அவரை அழைத்து அதை அவரை அறிந்து கொள்ள செய்வோம். அது WLRP என்ற ஒலிபரப்பில் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு நேவில் நால்வர் குழு சேர்ந்து பாடும் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். நான் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி எடுக்கவில்லை என்றால் அப்பொழுது சகோதரன் நேவில் அந்த கேள்விகளுக்கு பதிலளித்து முடித்து விடுவார். சகோதரன் நேவில், ஞாயிறு காலை நீர் பதிலளிப்பீரா? நல்லது. பாருங்கள், நீங்கள் சிரமப்பட்டால் அப்பொழுது நான் உங்களோடு ஒத்துழைப்பேன். அவர் பார்த்துக் கொள்வார். சரி, சரி. துயரமும் துக்கமுமான பிள்ளையே, இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு செல். அது உனக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அளிக்கும். ஓ, நீ எங்கெல்லாம் செல்கிறாயோ அங்கெல்லாம் அதை கொண்டு செல். விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. விலையேறப்பட்ட நாமம், விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. இப்பொழுது சத்தமிடுவதில் நம்பிக்கை கொண்டுள்ள ஒரு பேப்டிஸ்டை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த விதமாக சத்தமிடுவதில் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். அந்த வயோதிக தாயார் அங்கு அமர்ந்திருக்க ஆவியானவர் அவள் மீது வந்தார். அவள் கூச்சலிட ஆரம்பித்து விட்டாள். அவளால் அதை அடக்கிக் கொண்டிருக்க முடியவில்லை. எனவே அவள் பின்னால் நடந்து சென்று தன்னுடைய மகளை கட்டி தழுவினாள். அந்த விதமாகத்தான் நான் அதை காண விரும்புகிறேன். ஆமே, அதுவே உண்மையான நல்ல பண்டைய மாதிரியை கொண்ட இருதயத்தை தொடக்கூடிய உணர்வுகளாகும். ஓ என்று பண்டைய பக்குவமடைந்த முதிர்ச்சி அடைந்த பரிசுத்தவான் மகிமையில் உள்ள பரம வீட்டிற்கு செல்ல ஆயத்தமாக இருக்கிறார். அப்படியே அழைப்பானைகளுக்காக காத்திருங்கள். நீங்கள் பாருங்கள், அப்படியே ஒரு அற்புதமான நேரத்தை உடையவராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். சரி சகோதரன் நெவில், இப்பொழுது அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ செய்யலாம்.